സ്തോത്രം. ആവിയായി അദർശനമാണ് ദേവനായി எங்கள் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிற தேவாதி தேவனே, உம்மை தொழுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிள்ளைகள் என்கின்ற உரிமையோடு வந்து உம்மை தொழுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கார்களோ அங்கே இவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குறுத்த கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இவ்விதமான சீரை பெற்ற வேறு பெரிய ஜாதி எது என்று ஆண்டவரே உடைய வசனம் சொல்றதே, தகப்பனே எங்கள் மத்தியிலே வாசம் பண்ண நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ண எங்களை தெரிந்து கொண்டீரே, உம்மோடு வாழ எங்களை தெரிந்து கொண்டீரே. பரலோக ராஜ்யத்தில் என்றென்றும் காலாகாலமாய் யுகா யுகமாய் அன்னெண்டிங்காய் உம்மோடு வாழ இந்த உலகத்தில் இருந்து நீர் எங்களை தெரிந்து கொண்டீர்கள். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கருத்தாய் நாங்கள் கேட்க, உம்முடைய வசனங்களுக்கு கருத்தாய் நாங்கள் செவி கொடுக்க, அந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க, தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு போதித்து எங்களுக்கு உணர்த்தி எங்களை நடத்திடும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே. கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம்.
அவ்வேளையிலே சீசர்கள் இயேசு நடத்தில் வந்து பரலோ ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய களத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும்.
In jener Zeit kamen die Jünger zu Jesus und fragten, wer ist eigentlich der Größte im Himmelreich? Jesus rief ein Kind, stellte es in ihre Mitte und sagte, ich versichere euch, wenn ihr nicht umkehrt und wie diese Kinder werdet, könnt ihr nicht im Himmelreich kommen. Darum, wer sich selbst erniedrigt und wie dieses Kind wird, der ist der Größte im Himmelreich. Und wer solch ein Kind um meinetwillen aufnimmt, der nimmt mich auf. Wer aber einen von diesen geringen Geachteten, die an mich glauben, zu Fall bringt, der käme noch gut weg. Wenn man ihn einen Mühlenstein um den Hals hängen und ihn dann in der Tiefe des Meeres versenken würde.
ஆண்டவர் இயேசுவிடத்திலே சீசர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். அது என்ன கேள்வி என்றால், பூமியிலே அல்ல பரலோக ராஜ்யத்திலே எவன் பெரியவனாக இருப்பார்?
Die Apostel kamen zu Jesus und die hatten eine große Frage, und zwar, wer wird der Größte im Himmelreich sein? Also nicht auf der Erde, sondern wirklich im Himmelreich. Wer wird der Größte im Himmelreich sein? Immer wenn ich diese Frage lese, bin ich immer erstaunt.
ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற அப்போஸ்தலர்கள் சீசர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, பரலோக ராஜ்யத்திலே எவன் தங்களுக்குள்ளே, வெளியில் இருக்கிறவர்கள் அல்ல, தங்களுக்குள்ளே 12 பேருக்குள்ளே யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பார் என்று ஒரு கேள்வி அவர்களிடத்தில் கேட்கிறார்.
Die Apostel, die ständig mit Jesus waren, sie gingen geradewegs auf Jesus zu und fragen, wer wird der Größte im Himmelreich sein, aber unter ihnen, unter den 12, nicht von mit den anderen inklusive, sondern unter den 12, wer wird der Größte sein?
ஆண்டவர் இயேசுவோடு அவர்கள் இருந்திருந்தாலும், ஆண்டவர் இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும், ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களாக இருந்திருந்தாலும், ஆண்டவரால முன் குறிக்கப்பட்டவர்களாக இருந்திருந்தாலும், அவர்களுக்குள்ளே பெரியவன் சிறியவன் ஆடுகின்ற ஒரு வேற்றுமை ஒரு பேதமை அவர்களுக்குள்ளே இருந்திருக்கிறது நம்ம பார்க்க கூடியதாக இருக்கிறது.
Auch wenn diese Apostel von Jesus selbst erwählt worden sind und von ihm berufen worden sind und schon vor Anbeginn der Zeit schon Gott für sie was vorbereitet hatte und Gott und diese Apostel, die ja Gott Jesus selber erwählt hatte, hatten ein Problem und zwar es ging um einen Rangstreit im Himmelreich.
பொதுவாக வெளியிலே உலகத்திலே சமூகங்களுக்குள்ளே கலகங்களுக்குள்ளே கட்சிகளுக்குள்ளே நாம் பார்க்கும் பொழுது அதற்குள்ளே யார் பெரியவன் என்கின்ற எண்ணம் பொதுவாக இருக்கிறது நாம பார்க்க கூடியதாக இருக்கிறது.
Die kennen ja aus der Welt, es gibt in verschiedenen Parteien oder auch in der Welt irgendwo in Gruppen, da gibt es ja immer wieder diesen Rangstreit oder diese Frage, wer ist der Größte? Aber dass diese Frage, dass dieser Streit, dieser Rangstreit unter den Aposteln entstanden ist, das erstaunt doch einen wirklich immer wieder.
So, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி அப்போஸ்தலர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்டபொழுது ஆண்டவர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை நம்ம பார்க்க கூடியதாக இருக்கிறது.
Und als Apostel diese Frage Jesus stellten, kommt Jesus mit einer erstaunlichen Antwort zurück.
பெரியவர்களுக்கு பாடம் புகட்ட அப்போஸ்தலர்களுக்கு புத்தி சொல்ல ஆண்டவர் இயேசு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார்.
Damit er den Aposteln eine Lektion lehrte, nahm er ein kleines Kind, er rief ein kleines Kind zu sich und stellte sie unter ihnen in die Mitte.
பொதுவாக சிறு பிள்ளைகள் பெரியவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது உண்டு, ஆனா இங்கேயோ மாறாக பெரியவர்கள் சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கற்பனையை நமக்கு ஆண்டவர் முன்வைக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Es ist normal und gängig, dass kleine Kinder von Erwachsenen was lernen, aber an dieser Stelle passiert genau das Umgekehrte. Jesus lehrt uns nämlich, dass wir von einem kleinen Kind lernen sollen, dass die Erwachsenen lernen sollen.
ஆகவே கற்றுக்கொள்கிறது என்கின்ற ஒரு காரியம் அது சிறியவர்களிடத்திலிருந்து வந்தாலும் பெரியவர்களிடத்திலிருந்து வந்தாலும் நமக்கு சரியானவர்களை தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வது நமக்கு ஏற்றதுக்கு உகந்ததுவாக இருக்கும்.
Um eine Lehre geht, wenn wir etwas lernen wollen, dann geht es nicht darum, ob das ein kleines Kind ist, von dem wir was lernen, oder ein Erwachsener. Wenn es um etwas geht, eine Lehre zu ziehen, dann von jedem.
So, நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளை அவர் அலட்சியம் பண்ணவே இல்லை. பாருங்கள்.
Also achtet auf eine Sache, und zwar als Jesus als Mensch auf dieser Erde lebte, er hat niemals die kleinen Kinder verachtet.
ஒரு கட்டத்திலே சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுடத்திலே ஆசீர்வதிக்க கொண்டு வரும் பொழுது ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் சிறு பிள்ளைகளை அதட்டி இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Als die Eltern ihre Kinder zu Jesus brachten, da stellten sich die Apostel dazwischen und sagten, nimm die Kinder weg. Aber Jesus sagte, nein, lass die Kinder zu mir kommen.
So, அதட்டினவர்களை ஆண்டவர் இயேசு கடிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
Jesus sagte, nein, lass sie durch.
So, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவுடைய சொல்லி ஆண்டவர் சொன்னாரு.
Jesus sagte, das Himmelreich gehört solchen wie die Kinder sind.
So, இதன் மூலம் நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால் சபையிலே சிறு பிள்ளைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்கின்றதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன்.
So, was möchte ich damit sagen? Ich möchte damit sagen, dass wir auf Kinder achten sollen.
பொதுவாக பெரியவங்க நாம் சிறு பிள்ளைகளை அலட்சியம் பண்ணுகிறோம். பொதுவாக அறிந்தோ அறியாமலோ சிறு பிள்ளைகளை நாம் அலட்சியம் பண்ணுகிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளைகளை அலட்சியம் பண்ணவில்லை, அவைகளை அழைத்து அரவணைத்து ஆசீர்வதித்து அகம்பகிழ்ந்ததை நாம் பார்க்க கூடியதா இருக்கிறது. ஆகவே சபையிலே சிறு பிள்ளைகள் கவனிக்கப்பட வேண்டியதும் அன்பு பாராட்டப்பட வேண்டியதும் ஆதரிக்கப்பட வேண்டியதும் தேவனுக்கு முன்பாக உகந்ததும் உண்மையுமாக இருக்கிறது.
Generell ist es immer so, dass wir erwachsene Kinder verachten, also bewusst oder unbewusst, wir verachten sie oder nehmen keine Rücksicht auf sie. Aber Jesus selber, er beachtete die kleinen Kinder, er umarmte sie, er segnete sie. Und daher will ich euch auch sagen, dass wir in unserer Gemeinde auch die kleinen Kinder beachten sollen, auch was von ihnen lernen sollen.
So, ஆண்டவர் இயேசு ஒரு சிறு பிள்ளையை முன்னே அழைத்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த பாடம் என்னவென்றால் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் நல்ல கவனிங்க 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 நீங்கள் எதை சேர்ந்துதான் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன கவனிங்க கவனிங்க நாம் ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம் தொழுது கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நேரம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க.
So achtet bitte ganz genau. Hier ruft Jesus ein kleines Kind zu sich und sagt, stellt es in die Mitte und sagt zu den Aposteln, wenn ihr nicht umkehrt und werdet wie die Kinder, so werdet ihr nicht ins Himmelreich kommen. Eine große Lehre, die Jesus uns da vorlegt, ist, dass wir wie die kleinen Kinder sein sollen. Aber damit wir wirklich wie die Kinder werden können, bedürfen wir an etwas Fundamentales.
So, nam pillaikal da. Nanda gavaninge. Nam rachikkappatta podu devanude pillaikal da.
Also wir sind seine Kinder. Durch den Glauben, nachdem wir Jesus bekannt haben, in unserem Leben erkannt haben, sind wir seine Kinder geworden. Also wir sind seine Kinder.
பிள்ளைகளை பார்த்து தகப்பன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமோ பிள்ளைகளே நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்.
Also wir sind seine Kinder, er ist unser Vater. Der Vater sagt zu uns, Kinder, wenn ihr nicht umkehrt und werdet wie die Kinder, so werdet ihr nicht ins Himmelreich kommen.
So, நாம் பிள்ளைகளை போல் ஆக வேண்டுமாக இருந்தால் நம்முடைய மனநிலைமையிலே நம்முடைய குணாதிசயங்களிலே நம்முடைய எண்ணங்களிலே நம்முடைய செயல்களிலே நாம் சிறுபிள்ளைகளை போய் மாறுவதற்கு அடிப்படையான ஒரு சத்தியம் நமக்கு அவசியமாக இருக்கிறது.
So damit wir halt uns umkehren und wie die Kinder werden, brauchen wir etwas, damit unsere innere Einstellung, unser Charakter sich dadurch verändert, brauchen wir etwas Wichtiges.
So மூன்றாம் வசனத்தை கவனமாக கவனித்து பாத்தீங்கடா, இயேசு சொல்றது தயவு செய்து நல்லா கவனிங்க, உங்களுடைய மனதை அதுல பதியுங்க, கண்களை மாத்திரம் இல்ல, உங்களுடைய இதயத்தை தேவ வசனத்திலே பதிக்கணும் என்று என் இதயத்திலிருந்து நான் உங்களை சொல்கிறேன். அங்க மூன்றாம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போலாக விட்டால். ஆகவே நாம் கட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகளை போல மாற வேண்டுமாக இருந்தால் மனம் திரும்புதல் அவசியம், அவசியம், அவசியமாகும்.
Achtet genau auf diesen Vers 3. Da sagt nämlich Jesus, wahrlich, ich sage euch, wenn ihr nicht umkehrt und werdet die Kinder. Das heißt, diese fundamentale Sache, die wir in unserem Leben brauchen, ist Umkehrung.
So, மனம் திரும்புதல் மூல உபதேசங்களிலே ஒன்றாக இருக்கிறது, நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Umkehrung ist einer der fundamentalen Predigten, die wir hören können.
ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது செய்த முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சுபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு சொன்னார்.
Denn die erste Predigt, die Jesus da gepredigt hatte, ging Umkehrung. Er sagte, kehrt denn das Himmelreich ist sehr nah.
ஆண்டவர் இயேசு தன்னுடைய பகிரங்க ஊழியத்தை ஆரம்பித்த போது முதலாவது அவர் சொன்ன பிரயோகித்த வார்த்தை மனம் திரும்புங்கள் பரலோகராட்சிய சபையாக இருக்கு.
Als Jesus seinen öffentlichen Dienst das erste Mal startete, begann über die Umkehrung zu sprechen.
So யோவான் ஸ்நானகனும் இதையே பின்பற்றினான். அவன் ஊழியத்திலும் அவன் பாவித்த முதலாவது வார்த்தை மனம் திரும்புங்கள் பரலோகராட்சிய சபையாக.
Johannes der Täufer, er ging denselben Weg, auch er predigte über die Umkehrung.
So இதே போல அப்போஸ்தலர்களின் ஊழியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்களும் இதே பாணியை பின்பற்றினார்கள், மனம் திரும்புங்கள் பரலோகராட்சியம் சபையாக.
Wenn wir Beachtung schenken an den Aposteln, auch sie haben ihre Dienste damit angefangen mit der Umkehrung.
So ஆகவே மனம் திரும்ப ஒரு மூல உபதேசம் என்று வேதம் சொல்கிறது.
So die Umkehrung ist einer der Eckpfeiler des Christentums, der Predigt.
மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற ஒரு அனுபவம். It is an experience of our life.
Wir müssen erstmal verstehen, dass Umkehrung etwas ist, es ist eine Erfahrung, die wir im Leben haben.
So, இது அறிவு அல்ல, இது அனுபவம். மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற ஒரு அனுபவமாகும்.
Die Umkehrung, das ist kein Wissen, die wir erhalten können, sondern die Umkehrung ist eine Erfahrung, die wir im Leben sammeln.
ஆகவே நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமாக இருந்தால் மனம் திரும்பி சிறுபிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும் என்பது சத்தியம், சத்தியம், சத்தியமாகும்.
Ich sage, das ist die Wahrheit. Wenn wir in das Himmelreich kommen wollen, dann müssen wir uns umkehren und dann werden wir die Kinder.
So, இந்த வார்த்தை ஆண்டவர் யாருக்கு சொல்லியிருக்கிறார்? அப்போஸ்தலருக்கு தான்.
Zu wem sagte Jesus diese Worte? Zu seinen Aposteln.
Er
sagte denen, die gefragt haben, wer wird der Größte sein.
So,
er sagte zu denen, die ihm gefolgt sind.
Und diese
Worte Worte, sein Wort suchte uns heute direkt auf und fragte uns und oder sagte uns, wenn ihr nicht umkehrt und werdet wie die Kinder, dann werdet ihr nicht in das Himmelreich kommen.
So, dann da gabudingel. Manam thirumbi sirupillegale pol aagra anubavam oru naal rendu naal alladhu oru kurippitta kaalathile yetpadira oru kaaryam alla. Idhu oru ongoing process. Idhu thodarchiyana oru kaaryam, thodarchiyana oru anubavam. Naam ratchikkappattu pillegalaagina pitpaadu deva samoothile sabayile koodi vandu devoda vaathigalai kettu 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 naam manam thirumbi sirupillegale pol aagrom. Inge paichi nadakkirathu. சபை என்கின்றது ஒரு நல்ல பாடசாலை என்று சொல்லுவேன். சபை என்கின்றது ஒரு நல்ல பயிற்சி கூடம் என்று சொல்லுவேன். இங்க தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 நாம மனந்திரும்பி 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 மாறி 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 சிறுபிள்ளைகளை போல் ஆக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு
மகிமை. Die Umkehrung, das ist eine Erfahrung, die wir sammeln, und zwar das passiert nicht von einem Tag auf dem anderen, sondern es ist ein laufender Prozess, der zieht sich. Diese Vollendung hat kein Ende. Das heißt, erst wenn wir sterben, da wird es wahrscheinlich die Vollendung erreichen. Aber diese Umkehrung, das werden wir jeden Tag lernen. Und das lernen wir hier in der Kirche durch das Wort Gottes. Gott spricht mit uns und wir müssen uns tagtäglich umkehren.
So, சிறுபிள்ளைகளை போற அனுபவம் பாடுகிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு தேவனால கொடுக்கப்படுகிற உபதேசம் என்பதை நம்ம பார்க்க கூடாது.
Und diese Umkehrung, das ist eine tagtägliche Lehre von Gott.
So, நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடியா டைரக்டாக நம்ம காரியத்துக்குள்ள போவோம். ஆண்டவர் இயேசு ஒரு சிறுபிள்ளையை காட்டி நீங்கள் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னபடியா ஒரு சிறுபிள்ளை எப்படி இருக்கும் என்கிறதை குறித்து நான் சற்று பார்த்து ஜெபித்து நான் முடிக்க போறோம்.
Weil Jesus sagte oder weil Jesus gerade ein kleines Kind in den Mittelpunkt stellte, wollen wir jetzt noch mal schauen, was denn diese Charaktereigenschaften eines kleinen Kindes ist.
இதை குறித்து நான் முன்பொழுது தடவை பேசியிருக்கிறேன் என்பது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் நான் இதை ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் ஆண்டவருடைய வல்லத்தின்படி என்று நம்புகிறேன். காலையிலே எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தினால் இதை குறித்து பேச கர்த்தருக்குள்ள ஒரு பேரு.
So, ich hatte schon mal gepredigt, eigentlich hatte ich was anderes vorbereitet, aber da der Heilige Geist mich etwas gespornt hat, getriggert hat, das andere zu sprechen, denke ich mal, er weiß, was er tut.
So,
wenn ihr nicht umkehrt und werdet wie die Kinder, so werdet ihr nicht ins Himmelreich kommen. Wahrlich, ich sage euch.
So, ஆகவே ஒரு சிறுபிள்ளை எப்படி இருக்கப்படும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்கிறது, சீவைக்கு பார்க்கிறது ஏற்றதாகவும் பொருத்தமாக இருக்கும்.
Ich denke, es ist gut, wenn wir mal auf ein kleines Kind achten, wie seine Eigenschaften sind.
So, ஒரு சிறுபிள்ளையில இருக்கிற குணாதிசைகள் என்பதை குறித்து ஒரு 5 காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம்.
So, wir wollen uns etwa 5 Punkte anschauen oder 5 Eigenschaften, die ein kleines Kind mit sich bringt.
So, சிறுபிள்ளை குறித்து குறிப்பிட்ட ஆண்டவர் இயேசு, அதை 4வது வசனத்தை படிங்க. 4வது வசனத்தை பாருங்க, எல்லாரும்
பாருங்க.
இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 4வது வசனத்தை.
ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான்.
Darum, wer sich selbst erniedrigt und wie dieses Kind wird, der ist der Größte im Himmelreich.
So, சிறுபிள்ளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவரோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருப்பார். ஆண்டவர் இயேசு.
So, Jesus sagte, wer nun sich selbst erniedrigt und wird wie dies Kind, der ist der Größte im Himmelreich.
So, இப்ப செய்தி சாராம்சத்துக்குள்ள வரப்போறோம். நம்பர் 1, ஒரு சிறுபிள்ளையிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஒரு சிறுபிள்ளையிலிருந்து நாம் கண்டுகொள்ள வேண்டியது, ஒரு சிறுபிள்ளையிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், ஒரு சிறுபிள்ளை எப்பொழுதும் அது தாழ்வு உள்ளதாக, மெய் மன தாழ்வு உள்ளதாக இருக்கும்.
So, Nummer 1, kommen wir zu Punkt Nummer 1, was wir von einem kleinen Kind lernen können, was wir bei einem kleinen Kind beobachten können, ist, ein Kind, das hat selbst eine Selbsterniedrigung, es hat eine Demut.
எங்கயாவது சிறுபிள்ளை, நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க, வீட்டுல போய் அல்லது சிறுபிள்ளை இருந்தா கொஞ்சம் கவனிச்சுப்பா, எங்கயாவது ஒரு சிறுபிள்ளை எப்போதாவது தன்னை குறித்து பெருமை அடிச்சதை பார்த்திருக்கிறீங்களா? எப்போதாவது ஒரு சிறுபிள்ளை தன்னை குறித்து பெருமையாக பேசுறதை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. ஏனென்றால் அதுக்குள்ள அப்படிப்பட்ட தன்மை இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, பரலோகத்துல நீங்க பெரியவனா இருக்கணும், வந்த சிறு பிள்ளைகளை போல நீங்க இருக்கணும் என்று ஆண்டவர் உதாரணமாக அதை சொன்னார்.
So, konntet ihr irgendwo irgendwann mal beobachten, dass ein kleines Kind über sich selbst gerühmt hat oder stolz war über sich selber? Nein, deswegen sagt Jesus an der Stelle, wenn du dich nicht selbst erniedrigst wie dieses kleine Kind, dann kommst du nicht in das Himmelreich.
So, ஒவ்வொருவரும் நாம் சிறுபிள்ளையாக இருந்த பருவத்தை கடந்துதான் வந்திருக்கிறோம்.
So jeder von uns hat diese Etappe durchgemacht als kleines Kind. Aber der natürliche Werdegang ist, wenn wir von klein immer größer werden, immer wachsen und wachsen, wachsen, nimmt auch diese Erkenntnis der Sünde immer zu und auch dieser Drang zu sündigen nimmt auch zu.
வளர்ந்து ஒரு பருவத்துக்கு வரும்பொழுது அதுக்கு பிற்பாடு அது தன்னை குறித்து பெருமையாக பேசக்கூடியதை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Und dieses kleine Kind, wenn es heranwächst, dann können wir sehen, wie er als herangewachsene Person über sich selbst rühmt oder stolz wird.
So, இதன் அடிப்படை என்ன, இதன் பின்னணி என்ன என்பதை நாம் வேதத்திலிருந்து ஆராய்வோமாக இருந்தால், மனுஷன் பாவியாக பிறந்தபடியால் தான் அவனுக்குள்ள இப்படிப்பட்ட பாவ தன்மை இருக்குது என்பதை வெளிப்படையாக நாம் ஒத்துக்கொள்ள முடியும்.
Und wenn wir etwas forschen würden, warum dieses Kind in seiner Werdegang, natürlichen Werdegang, wenn er als Erwachsener dasteht, diesen Drang zur Sünde hat, ist, das ist einfach, weil der Mensch als Sünder auf die Erde geboren wird, wird er auch zunehmend dieses Sündengefühl oder diesen Drang der Sünde auch in sich tragen.
நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், தயவு செய்து நாம் பாவிகளாக பிறந்தபடியால் தான் பாவம் செய்கிறோம்.
So, wir müssen verstehen, wir sind als Sünder geboren, deswegen sündigen wir.
So, நாம் பிறக்கும் பொழுது பரிசுத்தவான்களாக பிறக்கையில் பாவிகளாக பிறக்கிறோம்.
So, wir sind nicht als Heilige geboren, so wie Jesus, sondern wir sind als Sünder geboren.
தாவீதை குறித்து சொல்லும் பொழுது என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொல்கிறார்.
So, David sagt an einer Stelle, meine Mutter hat mich als sündiger Mensch in ihrer Bauch mich empfangen.
எந்த தாய் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ கோபம் கொள்ளு, சண்டை பிடி, பிடிவாதம் பிடி, பெருமை அடி, எதிர்த்து நில்லு, முரட்டாட்டம் பண்ணு, எந்த தாய் தகப்பனும் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டார்கள். ஆனால் வளர 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 அந்த பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்படுவதை நாம் கண்ணாலே பார்க்க கூடியதாக இருக்கிறது.
Keine Eltern dieser Welt bringen ihrem Kind bei, du sollst ungehorsam sein, du sollst böse dich verhalten. Keine Eltern dieser Welt würden das deren Kind so beibringen. Aber wir können das beobachten. Der natürliche Werdegang, der zeigt uns, dass diese Kinder zunehmend automatisch dieses Verhalten einfach mit sich bringen.
Und
zu sindigen muss niemand uns etwas beibringen. Niemand muss uns etwas sagen, damit wir sündigen. Es ist bereits in uns, diese Sünde. So, dieser natürliche Werdegang der Sünde, der ist bereits in uns.
அடிப்படை என்னவென்றால் நாம் பாவியாக பிறந்தபடியா நமக்குள்ளே பாவ சுபாவம் வெளிப்படுகிறது.
Ursprünglich darin, weil wir als Sünder geboren sind, sündigen wir.
இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நிப்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த பாவ சுபாவத்திலிருந்து என்னை விடுதலாக்க முடியும் என்று சொல்கிறார்.
அப்போஸ்தல பவுலஸ் fragt sogar an der Stelle, wer kann mich von dieser Sünde befreien?
8 ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்ற, 8 ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு
So in Johannes können wir lesen, eben Ehre sei dem Herrn Jesus Christus, der uns den Sieg gibt.
So Jesus ist der
Einzige, der uns da befreit, durch den Glauben an Jesus.
So
immer wenn wir heranwachsen, wenn wir immer mal dazunehmen, nimmt auch dieses Sündengefühl zu.
So in der Nilamele nam
rachikapadugiro. So und in dieser Situation, in dieser Lage bekehren wir uns.
So என்றால் என்ன, பாவத்துக்கு மனம் திரும்பி ஆண்டவரோடு இறைவனோடு வாழ நாம் ஒப்பு கொடுப்பது ரட்சிப்பாகும்.
Was ist die Errettung oder was ist die Bekehrung? Wir werden befreit von der Sünde und Jesus rettet uns durch sein Blut.
So பாவ வாழ்வுக்கு மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது ரட்சிப்பாகும்.
So wenn die Bekehrung ist, wir akzeptieren Jesus Christus in unserem Leben und bekehren uns und verlassen dieses Leben der Sünde.
So ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நமக்குள்ளே இருக்கிற அந்த மாமிச சாயலை அடக்குவதற்காகத்தான், மாமிச சுபாவங்களை, பாவ சுபாவங்களை மேற்கொள்வதற்காகத்தான் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Und nach der Bekehrung, damit unser fleischliches Wollen oder die Begierde, damit das nicht Oberhand gewinnt, hat uns Jesus Christus seinen Heiligen Geist gegeben, damit wir über unsere Sünde, über diese menschliche Begierde den Sieg erringen können.
Ja, பாவ பிரமாணம் அவருடைய சரீரங்களே போராடி கொண்டே இருக்கிறது.
Auch bekehrte Christen haben einen Kampf zwischen dem menschlichen oder zwischen dem Fleisch und dem Geist.
So அந்த பாவத்தின் வல்லமையை நாம அடக்கி அதை மேற்கொண்டு தேவனோடு வாழத்தான் தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Um diese Macht der Sünde zu unterdrücken, hat uns Jesus seinen Heiligen Geist gegeben.
So இதை குறித்து ரோமர் 8 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆவியினாலே மாமிசத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது.
Deswegen steht auch in Römer geschrieben, wenn ihr durch den Geist das menschliche oder die menschliche Sünde besiegt, werdet ihr überleben.
I say it again. ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் வாழ்வீர்கள் அல்லது போன்ற சாவிகள் அது ஆவிக்குரிய மரணத்தை குறிப்பிடுகிறது. என்ன கரிமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற பாவ சுபாவங்களை அடக்கதா அவைகளை ஜெயிக்கதா தேவனுடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனோடு வச்சிருக்கிற ஐக்கியத்தின் அடிப்படையில் ஆவியின் பலத்தில் அனைத்து பாவங்களையும் ஜெயித்து நாம் ஆண்டவரோடு வாழ முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை
உண்டாவதாக. Und damit wird diese Macht der Sünde unterdrücken können. Und durch diese Gemeinschaft haben wir halt Macht und Kraft und können dieser Sünde aus dem Weg gehen oder diese Sünde beherrschen.
நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் எந்த பாவத்துக்கும் அடிமையாக இருந்திடக்கூடாது. You know why? இயேசு சொல்றாரு, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனிமே நாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்க கூடாது. பாவத்தை ஆவியினாலே நாம் ஜெயித்தால் நாம் பிழைப்போம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது.
Kein bekehrter Christ sollte Sklave einer Sünde werden, denn wer eine Sünde begeht, er ist Sklave dessen, das sagt die Schrift. Und wir sollen nicht Sklaven sein, sondern Gott hat uns da befreit und wir sollen darüber herrschen.
இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது அவர் சொல்லுறாரு, அருமையா இருக்கும் அந்த வசனம், ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். எந்த ஒரு மனுஷன் எந்த பாவத்தினால ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதுக்கு அடிமையாக இருக்கிறான். பாருங்க,
Petrus schreibt an einer Stelle das wunderschön und sagt, wer durch etwas besiegt worden ist, er ist dessen Sklave. Das heißt, wenn du durch eine Sünde besiegt worden bist, wenn du eine Sünde begangen hast, dann bist du erstmal dessen Sklave.
நான் ஒரு சிலரை அறிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். இந்த இந்த நாட்டில் இருக்க அந்த கேம்பிளிங் இருக்கு பாருங்க, ஸ்பீல் என்று சொல்றார்களே, அந்த மிஷினுக்குள்ள கூட காசு போடுறது பாருங்க. சில சில குடும்பத்துகள் கூட அது தவறுன்னு தெரிஞ்சும் பிழைன்னு தெரிஞ்சும் தங்களால கட்டுப்படுத்த முடியாம ஏராளமான பணங்களை அதுக்குள்ளே கொண்டே போட்டு விளையாடி அதிலிருந்து வீழ முடியாமல் அதற்கு அடிமையாக இருக்கிறது நாம் அறிவோமே.
So ich habe auch einige Leute beobachtet, es gibt Menschen, auch so Familienväter, die sind süchtig nach Glücksspielen, die bringen ihr ganzes Hab und gut, so viel Geld stecken sie da rein, nur um dieses Glücksspiel zu spielen. Aber die merken nicht, wie sehr sie ihr Leben damit ruinieren. So, wiederum andere, die sind vielleicht Säufer, sind Alkoholiker, sie wissen, sie sollten nicht trinken, aber nichtsdestotrotz, sie können es nicht lassen. Noch wiederum andere sind Kettenraucher, sie wissen, sie sollten nicht rauchen, aber nichtsdestotrotz, sie können nicht davon loswerden. Dann gibt es noch welche, die sind drogenabhängig, aber auch sie wissen, da ist es nicht gut, aber können davon nicht losgebunden werden. So, was ist der Grund dafür? Die sind besiegt worden von dieser Sünde und die kommen nicht mehr davon weg.
So, அப்படிப்பட்ட பாவ சுபாவங்களிலிருந்து விடுதலைக்கு வல்ல ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
Und über solche Macht der Sünde kann uns nur Jesus Christus alleine befreien.
எத்தனையோ பயங்கர குடிகாரங்களை ஆண்டவர் இயேசு மனம் திரும்ப பண்ணிக்கிறது என் கண்ணால பார்க்கிறேன்.
Ich selbst habe mit meinen eigenen Augen gesehen, wie viele Alkoholiker sich bekehrt haben.
போதபத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தவர்களை விடுதலைக்கு இன்றைக்கு அவர்கள் ஊழியர்களாக திகழ்கிறது என் கண்களால காண்கிறேன்.
Ich habe Drogenabhängige gesehen, die Gott Jesus befreit hatte und jetzt Diener sind für Gott.
வாலிப நாட்களிலே பொல்லாத பாவங்களுக்கு அடிமையாக கிடந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவால விடுதலையாக இன்றைக்கு வாழ்வதை பார்க்க கூடியதாக இருக்கிறது.
Ich habe viele gesehen, die in ihrer Jugend halt sehr viele Sünde begangen haben, aber jetzt sind die Diener Jesus.
ஆகவேதான் இயேசு சொன்னார், மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினா நீங்கள் விடுதலையாவீர்கள்.
Deswegen sagte Jesus, wenn wahrlich der Sohn Gottes euch befreit, dann werdet ihr auch frei.
விடுதலை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
Gott ist derjenige, der uns befreit.
விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya.
Wer glaubt, sagt Amen.
நமக்கு ஆண்டவர் விடுதலை தருவராக இருக்கிறார்.
Jesus
எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலாக்க ஒரு வல்லவராக இருக்கிறார்.
Er befreit uns.
மட்டுமல்ல எல்லா பிரச்சனைகளும் நம்மளை விடுதலாக்க ஒரு வல்லவராக
இருக்கிறார்.
எல்லா சோதனைகளும் இருந்து அவர் நம்மை விடுதலாக்க வல்லவராக
இருக்கிறார்.
வளர வளர பாவ சுபாவம் நமக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
Wenn wir wachsen und wachsen heranwachsen nimmt auch diese Eigenschaft der Sünde, die Macht der Sünde nimmt auch zu.
So வளர வளர மனுஷருக்குள்ள பெருமையும் பெருகிக் கொண்டே இருக்குது பாருங்க.
Wenn wir heranwachsen und heranwachsen nimmt auch dieser Stolz und Übermut zu.
மனமேட்டிமை அகங்காரங்கள் இருமாப்புகள் மனுஷருக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கிறது.
Ungehorsam, Stolz, Übermut, das nimmt einfach überhand. So wenn wir heranwachsen.
மனுஷன் தாழ்மையை மறந்து பெருமையாக இருக்கிறான் பாருங்க.
So der Mensch vergisst dann einfach demütig zu sein, sich selbst zu erniedrigen.
ஒரு வித்தியாசத்தை நீங்க கண்டுகொள்ளணும், கவனிக்கணும். தயவு செய்து நான் சொல்றதை கவனிங்க, கவனிங்க. பெருமையாக இருக்கிறதுக்கு, மனமேட்டிமையாக இருக்கிறதுக்கு ஒரு போதனையோ படிப்போ அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஆனா மெய்யான மனத்தன்மையாக வாழ்வதற்கு, சிறுபிள்ளையை போல மனத்தாழ்மையாக வாழ்றதுக்கு நமக்கு போதனை, போதனை தேவனுடைய வசனம் அவசியம், அவசியம், அவசியம்.
Wir müssen einen Unterschied erkennen, stolz zu sein oder übermütig zu sein, vorlaut zu sein, muss man nicht belehrt werden, das kommt automatisch. Aber erniedrigt zu sein, selbst Demut zu zeigen, dafür braucht man eine Lehre.
So, மனந்திரும்புதலுக்கு தேவனுடைய வசனம் மிக அவசியமாகும்.
Und damit wir umkehren können, brauchen wir das Wort Gottes.
என்ன அடிப்படையில் நாம் மனந்திரும்புகிறோம்? தேவனுடைய வசனத்தை கொண்டு நாம் மனந்திரும்புகிறோம்.
Wie kehren wir um aufgrund was bekehren wir uns und zwar aufgrund des Wortes Gottes.
அப்ப இன்றைக்கு நமக்கு தேடி வருகிற தேவனுடைய வார்த்தை என்ன, நீங்கள் மனந்திரும்பி சிறுபிள்ளைகளைப் போல் ஆக வேண்டும் என்கிறார்.
Deswegen sagt Jesus auch, wenn ihr nicht umkehrt und werdet wie die Kinder, so werdet ihr nicht in das Himmelreich kommen.
அப்படியான ஒரு சிறுபிள்ளை எப்படி இருக்கணும் என்று நாம் ஆராய வேண்டியது அவசியமாகும்.
So daher ist es notwendig, dass wir erstmal erforschen, wie ist ein kleines Kind.
அதை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு சிறுபிள்ளை மிகவும் தாழ்மை உள்ளதாக இருக்கும்.
So wenn wir das mal anschauen, ein Kind ist sehr demütig, erniedrigt sich selbst.
அது தன்னைத்தான் புகழாது, அது இருமாப்பாக இருக்காது, சிறுபிள்ளை முரட்டாட்டம் பண்ணாது, வளர வளரத்தான் அது முரட்டாட்டம் பண்ணுது, எதிர்த்து நிற்குது. ஆனா சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுதோ அது இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறது.
Widerspenstig, macht keinen Aufstand, es ist nicht ungehorsam, dieses Kind erniedrigt sich selbst und zeigt Demut.
வேதத்தில் நாம் பார்க்கும்பொழுது அதிகமாக பெருமை அடித்தவர்களுடைய வீழ்ச்சியை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Wir können sehr viele Leute sehen, die gefallen sind aufgrund ihres stolzen Herzens.
மாமன்னர்களாக இருந்த பெரிய சக்கரவர்த்திகள் கூட பெருமையினாலே கீழே விழுந்து பொல்லு தின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Selbst sehr große Könige sind aufgrund ihrem stolzlichen Verhalten sind sie gefallen.
சோ தானியர் கண்ட சிலையிலே பொன்னான தலையாக காணப்பட்ட நேபுகாத் நேச்சரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே.
So, wir lesen ja über Nebukadnezar, der war ja in seiner Vision dieses Haupt, goldene Haupt der Statue.
So, நாடுகளை ஜெயித்து வெற்றிகள் மேல வெற்றிகளை குவித்த அந்த மனுஷனுக்குள்ளே திடீரென ஒரு பொறுமையான எண்ணம் ஏற்பட ஆரம்பித்தது.
Er hatte Sieg über Sieg und er hatte das ganze Reich und plötzlich war er übermütig und stolz in seinem Herzen.
ஒரு நாள் தன்னுடைய அரண்மனை மேல் மாடியிலே அவன் உலாவிக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது.
Terrasse ist er einmal umhergegangen.
அந்த அரண்மனை உயரமான அந்த அரண்மனையிலே அவன் நடந்து அந்த பாபிலோன் நகரத்தை பார்த்து அவனுக்குள்ள ஒரு விசித்திரமான எண்ணம் ஆரம்பமானது.
Dann palast ist er auf diesem Balkon Terrasse was auch immer er ist umhergegangen und sah sein Reich an und plötzlich wurde er stolz.
So அவன் உள்ளத்திலே அவன் வாயால நல்ல கவனி அவன் தன் வாயால சொல்ல இல்ல வாயால வார்த்தையால சொல்லல தனக்குள்ளே சிந்திச்சு கொண்டான இது நான் பிடித்த பாபிலோன் என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே நான் கட்டின பாபிலோன் நான் பிடித்த பாபிலோ நான் கட்டின பாபிலோ என்ற இந்த எண்ணம் அவனுக்குள்ளே கிறக்கும் பொழுது கர்த்தருடைய விரல்கள் அவனுக்கு நியாய தீர்ப்பை எழுதினதை நாம் வேதத்திலே
பார்க்கக்கூடாது. Nebukadnezar, er hat es nicht ausgesprochen, sondern er hat es nur in seinem Herzen gedacht. Er dachte sich, das ist mein Babylon, das, was ich eingenommen habe, es ist mein Reich, was ich erbaut habe. Es ging nur um ihn. Und er wurde stolz. Und in diesem Moment schrie Gott die Rechenschaft.
In der Karriengel, aber in Ullatthile, wandu sariyak, panirandu maadangil kulle. Devanudia nyayathirup avan mele nirai vandadu. சிங்காசனத்தில் இருந்த மாமன்னனாகிய மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகிய அவன் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டு எந்த மனிதர்களாலும் அல்ல, எந்த யுத்தத்தினாலும் அல்ல, தேவ கரத்தினால் அவன் தள்ளப்பட்டு மாடுகள் போல வெளியில புல்லை மேய்ந்தான் என்று வேதம் சொல்றது. அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்கள் போல வளர்ந்து உணர்வற்றவனாக மாடுகளோடு மிருகங்களோடு கிடந்து சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்கிறது.
Nicht lange danach, nachdem das Wort Gottes an ihm erging, seine Strafe, nicht lange danach, Nebukadnezar stand da und plötzlich wurde sein Verstand wie eines Tieres und er wusste nicht mehr, was los war. Er wurde wie ein Tier, lebte im Wald mit den wilden Tieren. Ah. Er hat seinen menschlichen Verstand verloren, wurde wie einem Tier gleich.
இப்படி நடக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆண்டவர் நிர்ணயித்தபடியே தான் இது நடக்குது. நான் சில நேரத்தில் அலெக்சாண்டர் குறித்து, கிரேட் அலெக்சாண்டர் குறித்து யோசிப்பேன். நான் அவனுடைய கிரிக்கெட்டில் போய் அவனுடைய காரியங்களை பார்த்தேன். என்ன கவனிங்க, இது எல்லாம் ஏற்கனவே தேவனால நிர்ணயிக்கப்பட்டபடி நடக்குது. நேபுகாத்நேச்சார் உலகத்தை ஆண்டதுக்கு தேவனுடைய நிர்ணயத்தின்படி அவன் அந்த தேசங்களை ஜெயித்தான். கிரேட் அலெக்சாண்டர் ராஜ்யங்களை ஜெயித்தது தேவனுடைய சித்தத்தின்படி அது நடந்தது. அல்லது தரியுடைய காலத்தில் அந்த மேதிய பேசிய அரசாங்கம், இதுவெல்லாம் ரோம சாம்ராஜ்யம், இவைகளெல்லாம் தேவனால ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நினைவுகள் தான் நிறைவேறிக்கும். அதுக்காக நான் என்ன சொல்றேன், கவனிங்க, இந்த உலக சரித்திரமே, நல்லா கவனிங்க, இந்த உலக சரித்திரமே எழுதப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தைகளை சுட்டித்தான் சுழன்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக.
Passierte mit Nebukadnezar, weil er so ein stolzes Herz hatte. Er dachte nur und er wurde zu einem Tier gleich und lebte mit den wilden Tieren. Aber sein ganzes Reich, die er erbaut hatte in Babylon, ich sag's euch, das wurde alles Willen Gottes, das entspricht dem Willen Gottes, nicht nur seins, sondern auch des großen Alexanders. Alles, was passiert, all diese geschichtliche Zeit, das, was sie getan haben, erobert haben und eingenommen hatten, das alles hat seinen Weg. Es wurde alles von Gott selbst bestimmt.
மிகப்பெரிய ராஜா, ஆனா தன் உள்ளத்திலே மட்டுமையான நினைவு கொண்ட போது, நான் என்கின்ற மமதை அவனுக்குள்ளே வந்தபோது, அவனுக்குள்ளே பெருமை வந்தபோது அவன் கீழே தள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம்.
Der Nebukadnezar war ein großer König von Babylon, aber als er diesen Moment hatte, wo er stolz wurde, überheblich wurde, ging das Wort Gottes an ihm und er wurde es gefallen.
இதுல இன்னும் ஒன்று நான் கவனிக்கிறேன், என்ன தெரியுமா, தேவ கரம் தான் அவனை உயர்த்தினது. நல்லா விளைய கொடுங்க, தேவ கரம் தான் அவனை உயர்த்திச்சது, அதே தேவ கரம் தான் அவனை கீழே தள்ளி இருக்குது.
Da habe ich noch etwas erkannt. Es war Gottes Hand, die ihn erhoben hatte, ihn als Herrscher gestellt hatte, und genau Gottes Hand hat ihn auch wieder zu Fall gebracht.
The Bible says, listen to me, the Vedam sollte உயர்ந்தவர்களை தாழ்த்தவும் தாழ்ந்தவர்களை உயர்த்தவும் தேவனே உம்மாலே கூடும் என்று சொல்லி.
Denn die Bibel sagt, das Wort Gottes sagt, er kann die Hohen erniedrigen und die Erniedrigten zu Hohen bringen.
In other words, வாழ்வும் தாழ்வும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக.
Aber mit anderen Worten, Erhöhung oder Erniedrigung, beides liegt in den Händen Gottes.
இஸ்ரவேலில் ஒரு புகழ்பெற்ற ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம்.
Wir können über einen König lesen in Israel.
So Usia என்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதத்தில் நாம் படிக்கிறோம்.
Wir können über einen Usia König lesen im Buch.
Usia என்றாலே அர்த்தம் மனமேட்டிமை ஆகும்.
Usia bedeutet, der Name bedeutet selbst Überheblichkeit.
ஏசாயா 6 அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
In Jesaja 6 wird über ihn geschrieben.
So, Tata Gavnika, Yesaya 6th adhigarathile nam paarkumbolude Usia raja maranam adaindha andha kaalathile devan uyarumbum unnathumana singhasanathile veetirukka kandirendru andha vathanam solradhu.
Dieser Vers sagt, als Usia König starb, habe ich den Herrn, den höchsten und den heiligsten Gott, ich habe ihn auf seinem Thron sitzen sehen.
So Usia raja maranam adaindha podu, Tata Gavnika, Usia raja maranam adaindha pitpaadu தேவன் உயரம் உண்டதுமான சிங்காசனத்தில் வீட்டிற்கு கண்டேன் என்று வேதம் சொல்கிறது.
Dieser Vers sagt, als Usia König starb, habe ich den allerhöchsten Gott auf seinem Thron sitzen sehen.
இதில் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், நமக்குள்ளே இருக்கிற உசியாக்கள் மரிக்கும் வரைக்கும், அதை விளையாடுங்க, எனக்கு சேர்த்துதான், ஐ ஸ்பீக் த ட்ரூத், லிசன் டு மீ, நமக்குள்ளே இருக்கிற உசியாக்கள், நமக்குள்ளே இருக்கிற மனமேட்டிமைகள், நமக்குள்ளே இருக்கிற கருமாப்புகள், நமக்குள்ளே இருக்கிற நான் என்கின்ற எண்ணங்கள், நமக்குள்ளே இருக்கிற அகந்தைகள், பெருமைகள் மடியும் வரைக்கும் ஆண்டவரை தரிசனத்திலேயோ நாம் பார்க்க முடியாது, அவர் குரலை நாம் கேட்கவும் முடியாது என்று சத்தியத்தின்படி நான் கூட சொல்றேன். உசியா ராஜா மரணம் அந்த காலத்தில் தான், அதுக்கு பிற்பாடுதான்
Und die Lehre, die ich aus diesem Vers gezogen habe, war folgendes. Und zwar, solange diese Usias-Eigenschaften, also diese Überheblichkeiten, dieser Stolz und sich selber rühmen, diese Eigenschaften in unserem Herzen sind, können wir niemals Gott selbst begegnen.
Also
wer in seinem Herzen oder wer immer um sich selbst oder sich selber rühmt, immer selbst über sich selber redet, selber stolz ist, in seinem Herzen ist hundertprozentig die Überheblichkeit und
So,
wer ständig sagt, ich bin besser als der eine, ich bin besser als der andere, ich mache viel mehr Dienste als er, ich bin einfach besser als er, wer die ständig über sich selber rühmt, in dessen Herzen wird niemals Demut Platz nehmen
können.
Matthäus sagt Jesus, ich bin sehr demütig, kommt zu mir und lernt von
mir.
Jesus sagt an der Stelle, ich bin sanftmütig und ich bin demütig. Kommt zu mir und lernt von mir.
So,
einer der Gründe, warum die Sünde in unserem Leben sich entfacht, ist, weil wir überheblich werden oder stolz in unserem Herzen
sind. Die
Bibel sagt, dem Stolzen ist Gott der Feind.
Nirgendwo
steht geschrieben, dass der Gott der Feind der Sünder ist, sondern es wird explizit gesagt, Gott ist der Feind der Stolzen. Und wenn Gott schon unser Feind, beziehungsweise der Feind des Stolzen ist, wer kann dann noch überleben? Deswegen ist es notwendig, dass wir uns bewahren, dass wir nicht im Herzen stolz und überheblich werden, sondern Demut und Sanftmut zeigen.
ஒரு வசன நான் வாசிப்போமே நீதிமொழிகள் 16வது அதிகாரம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை எல்லோரும் நாம் பார்ப்போமே
16:18
அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை
ஸ்டோல்ஸ் கம் ஃபார் இம் சுசம்ப்ரூக் அண்ட் ஹோக்மோஸ்ட் கம் ஃபார் இம் ஃபால்
அகந்தை வந்தால் அழிவு வரும் மனமேட்டிமை வந்தால் விழுதல் பின்தொடரும் ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் அவருக்கு வெளிச்சம் ஆகவே எந்த விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே பெருமைகளோ மனமட்டிமைகளோ இல்லாதபடி நம்மை தேவனுக்கு முன்பாக சிறு பிள்ளைகளைப் போல காத்துக்கொள்வோமாக இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும்.
Dieser Vers sagt auf Stolz folgt Sturz und das bedeutet bevor man fällt nimmt dieser Stolz zu und lasst uns unseren Herzen bewahren dass wir nicht stolz werden oder überheblich werden und immer wieder Demut und sanftmütig sind.
So, இதை குறித்து இன்னும் விரிவாக பேசலாம் ஆனால் நான் சொல்ல வந்த காரியத்தை நீங்க அறிவிக்க நம்புறேன். நம்பர் 2 ஒரு சிறு பிள்ளைத்திலே நாம் காணுற இரண்டாவது காரியம் என்னவென்றால் ஒரு சிறு பிள்ளையுடைய உள்ளத்திலேயோ அவருடைய இருதயத்திலோ கள்ளம் கபடம் இருக்காது பாருங்க.
Nummer 2, was wir bei einem kleinen Kind beobachten können, es ist nicht sehr nachtragend oder hinterhältig.
குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று ஒருவர் சொன்னார். ஒரு சிறு பிள்ளை உள்ளத்திலே கள்ள கவனம் காணப்பட மாட்டாது.
So beim kleinen Kind können wir beobachten, das Kind ist nicht hinterhältig oder hat.
சங்கீதம் 32:2 ஆண்டவர் சொல்லும் பொழுது எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவன் என்றார் ஆண்டவர்.
Denn selig ist derjenige, der in seinem Geiste nicht, sag mal, hinterhältig ist.
So, சிறு பிள்ளை நன்றாக கவனிங்க. ஒரு சிறு பிள்ளைக்கு நடிக்க தெரியாது. ஒரு சிறு பிள்ளைக்கு நடிக்க தெரியாது. அதன் அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. இருக்கிறதை இல்லாததாய் காட்டிக்கொள்ளாது, இல்லாததை இருக்கிறது போல நடிக்காது. தான் எப்படி இருக்குதோ அப்படி இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு பிள்ளை தன் உள்ளத்துல எப்படி இருக்குதோ அப்படி இருக்கும். ஆனா தனக்கு தன்னத்துல இல்லாத ஒன்றை இருக்கிறது போல
காட்டிக்கொள்ளாது. Es hat keine Falschheit und präsentiert sich selber offen und ehrlich.
So adi thirichabel 2nd adhigarathile namu papos 2nd adhigarathile namu paakumbodhu oru vasanam solradhu avargal kavadamatta hrudayathodu. I like that word. Avargal kavadamatta hrudayathodu bhojanam pannargal. Palver pinnanil irundhu vandargal. Palavidhamana palakka valakkangal irundhu vandargal. வித்தியாசமான சமூகங்கள் சூழ்நிலைகள் இருந்து வந்தார்கள். ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக்கின போதோ கபடமட்ட இருதயத்தோடு அவர்கள் போஜனம் பண்றார்கள் வேதம் சொல்றது.
Now apostle come and listen. Da wo sehr viele Menschen zusammenkamen, sie vereinten sich, die kamen aus verschiedenen Kulturen und Nationen, aber nachdem sie bekehrt worden sind, sie saßen zusammen ohne Falschheit zueinander, ohne irgendwelche Arten von Hinterhältigkeiten, sondern sie saßen ohne Falschheit und haben miteinander gegessen.
So, Devan vaadugira nammude irudayam, aandavar vaasam undu nammude irudayathile கள்ளம், கபடங்கள், கசப்பு, வெறுப்புகள், கோபம், பகை, வைராக்கியங்கள் நமக்குள்ளே குடிகொள்ளுமாக இருந்தா. Listen to me. வரங்கள் செயல்படலாம், வல்லமையில ஊழியம் செய்யலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தில் கசப்புகள், பொறுப்புகள், கோபங்கள், பகை, வைராக்கியங்கள் இப்படிப்பட்டவைகளை சேர்த்து சேமித்து நம்முடைய இருதயத்தில் வைத்திருப்போமானால் நாம் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பாக இருக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் முடியாது.
Wenn wir in unserem Herzen Zorn und Feindlichkeiten und der welchen Begierde Platz lassen, dann können wir nicht Gott gefallen, dann können wir nicht wie die Kinder sein und wir können dann nicht in das Himmelreich Gottes
மட்டுவளுக்கு விரோதமான பகைகளை நம்முடைய இருதயத்தில் சுமக்க கூடாது. மட்டுவளுக்கு மட்டுகள் மேலே இருக்கிற பொறுப்பை நாம் சுமந்து தெரியக்கூடாது. மற்றவர்களுக்கு விரோதமா இருக்கிற கசப்பை மனத்தில் வைத்துக் கொண்டு எப்படி நாம ஆவியில நிரம்புறது எனக்கு தெரியாது, எனக்கு புரியல, எனக்கு புரியல, தேவன் அறிவார். ஆகவே நான் உனக்கு சொல்கிறேன், எனக்கு சேர்த்து போதுகிறேன். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால், தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டுமாக இருந்தால், அல்லது தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமாக இருந்தால், மற்றவர்களை குறித்த எவரை குறித்த கசப்பு பொறுப்புகளோ அல்லது எரிச்சல்களோ கோபங்களோ பகைகளோ சொல்றேன் கேளுங்க, நம்முடைய இருதயத்தில் நாம சுமக்க கூடாது, அவைகளுக்கு நாம பலியாக கூடாது. அப்படி இருக்குமாக இருந்தால் நாம் தேவனுடைய சத்தியத்தின்படி பிள்ளைகளை போட்டு நாம வாழவே முடியாது.
In Herzen, da wo Gott bei uns wohnt, dürfen wir keine Falschheit zeigen. Wir dürfen nicht Feindlichkeiten haben gegenüber unseren Brüdern oder Schwestern, Hass oder Groll hegen. Denn in so einem Herzen kann dann der Heilige Geist nicht wirken. Wie soll er uns dann erfüllen? Das geht nicht. Daher all diese Feindlichkeit, Zorn, Hass und dieses Groll gegen unseren Brüdern und Schwestern, lass uns alles ablegen, ohne Falschheit sein.
இப்படி நான் சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்கள் மனதில் யோசிக்கலாம், ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும், அவர் என்ன குறித்து சொன்ன வார்த்தைகள் தெரியுமா, அவர் எனக்கு விரோதமான செய்த காரியங்கள் தெரியுமா, என் பிள்ளைகளை குறித்து என்ன சொன்னா தெரியுமா, என் குடும்பத்தை குறித்து எப்படி எல்லாம் கதைச்சா தெரியுமா, எனக்கு என்ன பேத்தெல்லாம் கஷ்டம் கொடுத்தா தெரியுமா, இப்படி எல்லாம் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அடுக்கிட்டே போகலாம். அவனு கேட்கிறேன், ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு சொல்லலாம், இதே வார்த்தைகளை நீங்க ஆண்டவருக்கு முன்பாக அடுக்க முடியுமா, சொல்ல முடியுமா, இப்படி நாம ஆண்டவருக்கு பதில் சொல்ல முடியுமா? சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. ஒரு பிள்ளையுடைய உள்ளத்துல, ஒரு சிறுபிள்ளைய உள்ளத்துல தாக்கப்பட்டிருந்தாலும், காயப்பட்டவர்களால காயப்படுத்தப்பட்டிருந்தாலும், அந்த பிள்ளையுடைய ஒரு இருதயத்திலேயோ எவரை குறித்து ஒரு கசப்பு, பொறுப்பு, கள்ள கபடம் அந்த பிள்ளைக்கு இருதயத்திலே இருக்கவே இருக்க.
Ihr mögt vielleicht zu mir sagen, Pastor, was weißt du denn schon? Weißt du, was derjenige über meine Kinder gesagt hat? Weißt du, was er über mich geredet hat? Weißt du, was er alles getan hat? Das könnt ihr vielleicht mir sagen, aber könnt ihr das auch vor Gott rechtfertigen? Was wollt ihr dann vor Gott sagen, wenn ihr euch das fragt? Lasst uns, auch wenn dieses kleine Kind, auch wenn dieses kleine Kind verletzt worden ist, es ist und bleibt ein Kind ohne Falschheit, ohne Hinterlist, ohne Feindlichkeiten, ohne Hass.
இப்படிப்பட்ட காரியங்களை தன் மனதில் அது சுமந்து தெரியாது. என்ன கவனிங்க, என்னை பொறுத்தவரையில் சத்திய திருமடி, இப்படிப்பட்ட காரியங்களை தன் மனதில் வச்சு சுமக்கிறவர்கள் திருவிருந்தல பங்கு பெறுவது கூட தேவன் முன்பாக ஏற்றது அல்ல என்று நான் சொல்லுவேன்.
Ich sage sogar mit solchen Einstellungen, diese Gefühle, diese unvermeidlichen Gefühle, sag ich mal, diese Hass, Zorn und Groll, wenn ihr mit diesen Gefühlen, Einstellungen am Abendmahl teilnimmt, dann könnte das auch ganz anders für euch enden.
ஒரு சிறு பிள்ளைக்கு, நல்ல கவனிங்க, ஒரு சிறு பிள்ளைக்கு மன்னிக்க தெரியாது. ஏன்னா அதுக்கு குற்றம் என்ன தெரியாது. நல்லா விளையாடுங்க, ஒரு சிறு பிள்ளைக்கு மன்னிக்க தெரியாது. அது ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு குற்றம் எதுன்னு தெரியாது. ஆகவே அந்த அனுபவம் அந்த பிள்ளைகளும் வரது கிடவில்லை. ஆனா வளர்ந்தவளாகிய நாமோ மற்றவர்கள் குற்றங்களை மன்னிக்கிறதுக்கு நாம் மனதாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா.
So ein Kind ist sportlich zu verzeihen, weil das denkt nicht über die Fehler anderer nach. Aber wir Erwachsene, wenn wir immer größer und erwachsener werden und zunehmen an Erkenntnis, dann brauchen wir, wir müssen jemanden, oder beziehungsweise wir sehen die Fehler und müssen lernen, anderen zu vergeben.
இதை குறித்து வேதம் தெளிவாக சொல்றது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. சத்தியதாரே நான் பேசுறேன், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்காவிட்டால், அல்லது நான் மற்றவர்களை மன்னியாவிட்டால், பரலோக பிதா என் தப்பிதங்களையும் அல்லது உங்கள் தப்பிதங்களையும் மன்னிக்கவே மாட்டார்.
Die Schrift sagt uns folgendes, und zwar so wie Christus euch vergeben hat, also so wie Christus euch vergeben hat, vergebt einander. Das heißt, wenn wir nicht den Fehler anderer vergeben können, dann werden wir auch keine Vergebung empfangen von Jesus.
So மற்றவர்களை மன்னிக்காம நம்முடைய மனதிலே இருக்கிற பொழுது கசப்புகள் உருவாகிறதுக்கு, வெறுப்புகள், பகைகள் உருவாகிறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே சத்தியத்துப்படி நான் உங்களை சொல்வேன், உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னியுங்க, உங்களுக்கு விரோதமாக அவதூறு பேசினவர்களை மன்னியுங்க, உங்களை புண்படுத்தினவர்களை மன்னியுங்க. கிறிஸ்து நமக்கு எத்தனையோ அநியாயங்கள், அக்கிரமங்களை, எண்ணிலடங்காத காரியங்களை மன்னித்திருக்கிறாரே. ஆகவே சத்தியத்தின் நிமித்தம், கிறிஸ்து நிமித்தம் மற்றவர்கள் நமக்கு செய்த அநியாயங்கள், அக்கிரமங்களை நாம் மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம்.
Deswegen sind wir Jesus schuldig, dass wir anderen Menschen vergeben, auch wenn diese Menschen uns verletzt haben, auch wenn diese Menschen über uns schlecht geredet haben, auch wenn diese Menschen uns irgendwie zum Verderben gebracht haben. Es ist notwendig, dass wir diesen Menschen verzeihen und vergeben, damit auch Jesus Christus uns vergibt, beziehungsweise so wie er uns zahlreiche unsere Sünden vergeben hat.
என் ஜெபங்களிலே நான் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டு இடவென்றால், ஆண்டவரே, உம்முடைய வசனத்து நிமித்தம், உம்முடைய நாமத்து நிமித்தம் எவைகளையெல்லாம் நான் பொறுக்கணுமோ அவைகளை நான் பொறுக்கட்டும், எவைகளை சகிக்கணுமோ அவைகளை நான் சகிக்கட்டும், ஆனால் அதற்கு எனக்கு நீர் எனக்கு பலம் தர வேண்டும், நீர் எனக்கு கிருபை தர வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நான் மன்றாடுகிறது
உண்டு. Jesus, Dinge, die ich aushalten muss oder bei denen ich beständig sein muss, beständig sein kann, aber durch seine Hilfe. Das heißt, er bittet die Hilfe von dem Herrn, damit ihr auch wirklich beständig seid im Vergeben, aber auch sehr geduldig seid.
பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு தாக்குதல்கள், தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். உயர போக போக குறி வைக்கிறது இலகுவாக இருக்கும். ஆகவே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நாம் எதையெல்லாம் பொறுக்கணுமோ சகிக்கணுமோ அதற்காக ஆண்டவரத்தில் ஊக்கமாக ஜெபம் பண்ணி பொறுமையாக இருங்க, சகித்துக் கொள்ளுங்க, விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் வேதவசனம் சொல்றதை நாம கவனிக்காவிட்டால் மாமிசத்துக்கு நாம இடம் கொடுப்போம். சிறு பிள்ளைகளை போல சுபாவம் நமக்குள்ள இருக்காது. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியாமல் போயிடுமே. அந்த காலம் முழுக்க சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டோம். வீட்டில் உன்னை அறியினன் ஆண்டவர் சொல்லுவார் தான். இதை சொல்லவும் எனக்கு பயமா இருக்குது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கவும் எனக்கு பயமா இருக்கு. கடவுளுக்கு முன்பாக சொல்றேன். ஆகவே கத்தோட வசனத்தை போட்டு நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன். சிறு பிள்ளைகளை போல கள்ளம் கபடம் இல்லாமல் புறாக்களை போல கபடப்பட்டவளாக இருக்கணும் எதை சொல்றது. ஆகவே சிறு பிள்ளைகளை போல கபடமாக கபடப்பட்டவளாக இருக்க
கற்றுக்கொள்வோம். Muss man auch sehr viele Rückschläge erleiden, beziehungsweise Schläge einstecken, denn je höher man kommt, umso besser wird man, umso einfacher wird man gezielt. Man wird zu einer Zielscheibe. Daher ist es notwendig, dass wenn man auch in solchen hohen Verantwortungen steht, dass man auch von Gott erbittet, die Kraft zu haben, dass wir geduldig sind und ohne diese Falschheit, ohne diesen Hass, ohne diesen Zorn, ohne diesen Groll leben können dürfen. Denn Gott sagt ja an der Stelle, werdet wie diese kleinen Kinder, nur dann kommt ihr in den Himmelreich. Also lasst uns Gott darum bitte, dass er uns die Kraft gibt, wie die kleinen Kinder zu sein.
ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகள் எழுதி என் கையில கொடுத்திருக்கிறேன். ஆனால் அவைகளின்படி நடக்க, அவைகளை என் வாழ்க்கையிலே கை கொண்டு நடக்க கர்த்தாவை எனக்கு பலம் தாரும், கிருபை தாரும் என்று அடிக்கடி என் ஜெபத்திலே நான் மன்றாடுகிறது உண்டு என்று கர்த்தருக்கு முன்பாக உண்மைபடியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இப்படி ஜெபித்து, நீங்களும் இப்படி மன்றாடி கர்த்தருடைய கற்பனைகள் உங்களுடைய வாழ்க்கையில கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
Was ich in meinem Gebet halte, ist folgendes. Und zwar, Gott hat uns sein Gebot, seine Worte uns gegeben, die wir in den Händen tragen. Und diese Worte benutze ich, beziehungsweise ich bete immer, dass Gott mir die Kraft gibt, diese Worte nicht nur zu hören, sondern auch da nach diesen Worten zu leben, das Ganze umzusetzen, dass er mir seine Gnade erweist und seine Kraft gibt. Und so betet auch ihr.
தேவனுடைய பலம் இல்லாமல், தேவ ஆவியினுடைய பலம் இல்லாமல் ஆண்டவருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்விலே கை கொண்டு நடக்க முடியாது என்கின்ற உண்மையை உணர்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவார்கள். ஆண்டவரே, உம்முடைய கற்பனையின்படி வாழ எனக்கு பலம் தாரும் என்று அதைத்தாரும் இதைத்தாரும் என்றெல்லாம் நாம் கேட்கிறோம். தப்பில்லை. ஆனால் உம்முடைய கற்பனையின்படி வாழ எனக்கு பலம் தாருங்க, உம்முடைய வசனத்தின்படி ஜீவிக்க எனக்கு கிருபை தாருங்க. நம்மள எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம்? இதுவரை எப்போதாவது இப்படி நமக்கு ஜெபித்த பழக்கம் உண்டா, வழக்கம் உண்டா? சிந்திச்சு பாரு. இன்றைக்கு கற்பனைகளை நாம் கற்றுள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் என்னவென்றால், தேவனுடைய பலம் நமக்குள்ள இல்லை, ஆவியானுடைய பலம் நமக்குள்ள இல்லாதபடியால் தேவ வசனத்தை விட்டுவிட்டு நாம் மாமிசத்தில் செயல்படவும், மாமிசத்தில் கதைக்கவும், மாமிசத்தில் முடிவெடுக்க நாம் முயற்சி செய்கிறோம். ஆகவே அருமான தேவனுடைய பிள்ளைகளே, கருத்தாய் நாம் கத்திரத்தில் மன்றாட, ஆண்டவரே உடைய கற்பனைகள் எழுதி என் கைகளில் தந்திருக்கிறப்பா, அதன்படி வாழ, சத்தியத்தின்படி வாழ, கற்பனைகளை கை நடக்க எனக்கு பலம் தாருங்க. அவ்வப்போது நாம ஜெபித்து வர முடியாதவர்களை முடிய வைப்பாரு, இயங்காதவர்களை இயக்க வைப்பாரு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சத்தியத்தினுடைய சொல்லுங்க.
Es ist notwendig, dass wir ständig Gott um seine Kraft bitten, denn ohne seine Kraft können wir nicht seine Worte einhalten bzw. so leben, wie er es möchte. Wir brauchen seine Kraft, denn die Kraft des Heiligen Geistes ist notwendig, damit wir wirklich all diese Worte einhalten können.
என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் எத்தனையோ காரியங்களை சகித்திருக்கிறேன். கடவுளை சாட்சியா வச்சு நான் சொல்லுவேன். இத்தனை ஆண்டு என்ற ஊழிய அனுபவங்களில் எத்தனையோ வேதனைகளை சகித்திருக்கிறேன், எவ்வளவோ காரியங்களை பொறுத்திருக்கிறேன். அவர் வரும்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி எல்லாம் வழியாகும் என்று வேதன் நமக்கு சொல்லு. ஆகவே நான் உங்களை சொல்லுறேன், யாராவது ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை குறி சொல்லிக்கிட்டா சீறி எழும்புகிறோமே. யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு விரோதமா செஞ்சிட்டா உடனே நாம தொங்கி எழும்புகிறோம். நம்முடைய பழைய சுபாவம் வெளிப்படுது. மாமிசத்துக்கு நாம் கடனாளிகளா, அல்லது தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகளா? தேவனை பிரியப்படுத்த போறோமா அல்லது நம்முடைய மனசும் மாமிசும் விரும்புறப்படி நாம் நடக்க போறோமா? கள்ள கபடம் இல்லாமல் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள்.
Wollen wir dem Herrn gefallen oder wollen wir den Menschen gefallen? Auch in meinen dienstlichen Wegen habe ich sehr vieles erleiden müssen. Deswegen sagt die Schrift auch, bei seiner Rückkehr wird alles offenbar werden. Es wird alles offensichtlich und offenbar werden und er wird jedem das zuteilkommen lassen, was er verdient. Und ich sage euch, wollen wir dann wirklich Gott gefallen oder wollen wir den Menschen gefallen? Wenn wir Gott gefallen wollen, dann müssen wir ihn um seine Kraft erbitten und nach seinen Worten leben und wie die Kinder werden.
நேரம் போகிறபடி நான் சீக்கிரமாக போகிறேன். மூன்றாவது ஒரு சிறு பிள்ளையிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், ஒரு சிறு பிள்ளை சீக்கிரம் மறந்துவிடும் தன்மை உள்ளது. நம்பர் ஒன், நாம் பார்த்தோம் அது ரொம்ப தாழ்மை உள்ளதாக இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அது கள்ளங்கபடம் மெட்டதாக இருக்கும். மூன்றாவது ஒரு சிறு பிள்ளையில நாம் கற்றுக்கொள்கிற காரியம், ஒரு சிறு பிள்ளை சீக்கிரத்தில் மறந்துவிடும் தன்மை உள்ளதாக இருக்கிறது.
சோ நம்பர் 1, wir schauten wie ein Kind ist, und zwar es ist sehr niedrig, also erniedrigt sich selbst, ist sehr demütig. Nummer 2, wir haben geschaut, es ist ohne Falschheit, ohne Hinterlist. Und Nummer 3, ein Kind, es vergisst sehr schnell. Also das, was ihm angetan wurde, das vergisst es sehr schnell.
கவனிங்க, உண்மையபடி சொன்னார், உள்ளபடி சொன்னார், தேவன் நமக்குள்ளே மறக்கிற தன்மையை வைத்திருக்கிறபடியால் ஆண்டவரை நான் சோதரப்படுகிறேன்.
Wie wahr zu sagen, danke ich für Gott, dass er uns diese Fähigkeit oder diese automatische Fähigkeit uns gesetzt hat, Dinge zu vergessen.
என்ன கேக்குறீங்களா? அப்படி நமக்கு மறக்கிற தன்மை இல்லாவிட்டால் நாம் சிறுபராயம் தொட்டு நமக்கு புத்தி தெரிந்த நாள் தொட்டு இன்று வரைக்கும் மற்றவர்களால் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், சொல்லப்பட்ட கடினமான வார்த்தைகள், கடினமான சம்பவங்களை நாம் இன்னும் மறக்காம நம்முடைய மனதில் இரும்பெழுத்து அணிகளால் எழுதப்பட்டது போல வச்சிருந்தா எப்படி நாம் சிறு பிள்ளைகளை போல ஆகிறது? எப்படி அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக பாகிறது? எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது? ஆகவே மனுஷனுக்குள்ளே அல்லது நமக்குள்ளே மறக்கிற தன்மையும் வைத்து படைத்த நம்முடைய ஆண்டவருக்கு, சர்வ வல்லமுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
Wären wir nicht vergesslich, dann würden wir ständig alles aufzählen, ständig wieder alles ausgraben, was uns irgendwelche Menschen damals oder vor Jahrzehnten getan haben. Wir würden alles wieder ausgraben, wie als wäre das ein Stein gemeißelt. Und wenn wir nicht vergesslich wären, würden wir alles wieder ausgraben und jeden Menschen immer auch unter die Nase reiben. Aber dafür danke ich Gott, dass wir halt Menschen sind, die auch vergesslich sind, sodass wir nicht wirklich alles wieder auspacken müssen.
எவைகளை மறக்கப்படுமோ அவைகளை மறக்கணும், எவைகளை மறக்க கூடாதோ அவைகளை நம்ம மறக்கவே கூடாது. டேக் அ ஸ்டாண்ட், பி எ பேலன்ஸ் கிறிஸ்டியன். நல்ல கவனி, எவைகளை நாம மறக்கணுமோ அவைகளை மறக்கணும், எவைகளை நாம மறக்க கூடாதோ அவைகளை நாம மறக்க கூடாது. இதற்காக ஆண்டவரிடத்தில் நாம ஜெபிக்கிறது நல்லது. சொல்ற கேளுங்க, இவைகள் எல்லாம் நம்மால முடியாது, ஆனால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இவைகளுக்காகத்தான் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய விரோதமாக மன்றாட கற்றுக்கொள்ளவன், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புறவன் அவைகளை சிந்தித்து அதற்கேற்றபடி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளனு ஆண்டவர் சொன்னாரு. அப்பத்தை கேட்ட கள்ள தர மாட்டேன்னு சொன்னாரு. அவை தேவைகளுக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கும் அவரையே நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள், வெட்கப்பட்டு போக
மாட்டார்கள். Müssen wir vergessen, und das, was wir nicht vergessen sollten, dürfen wir nicht vergessen. Und auch dafür brauchen wir die Kraft Gottes, dass er uns hilft dabei, diese Dinge, die wir immer wieder an die wir erinnert werden müssen, dass er uns immer wieder daran erinnert und dass wir immer diesen Gedanken daran haben und Dinge, die wir vergessen sollten, auch für immer vergessen bleiben.
மற்றவர்களால் நம்மை குறித்து சொல்லப்பட்ட தீதான வார்த்தைகள், மற்றவர்களால் நமக்கு செய்யப்பட்ட அநீதியான காரியங்கள், அவைகளை சீக்கிரமாக மறந்து விடுறதுக்கு முயற்சி செய்யுங்க. மட்டுமல்ல, அவைகளை மறந்துடுறதுக்கு விரும்புங்க. நீங்களாகவே விரும்பாமல் அவைகளை உங்களுடைய இருதயத்தில் தக்க வச்சு கொண்டிருப்பீங்களா இருந்தால் தேவ ஆவியானவரும் உங்களை அசைக்க முடியாது, அசைக்க முடியாது.
Daher sage ich euch, versucht, wenn jetzt jemand über euch geredet hat oder etwas Schlechtes getan hat, versucht diese Tat schnell zu vergessen. Und nicht nur da, nicht nur versuchen, sondern ihr müsst es auch im Herzen wollen, diese Sache zu vergessen.
எனக்கு மற்றவர்கள் என்னை குறித்து சொல்ற அநேக காரியங்கள் உண்டு, அவைகளை நான் கேள்விப்படுகிறேன், ஆனா உண்மையை நான் சொல்றேன், அவைகள் என் மனதில் தங்கி தருகிறது இல்லை. இதை நான் ஓப்பனா சொல்லுவேன், எனக்கு அது தேவனுடைய, ஆனா ஆண்டவுடைய வசனங்களும் அந்தலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவுடைய வேதத்தை வாசிச்சு 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 ஏராளமாக கிட்டத்தட்ட 30 தடவைகள் வேதத்தை படிச்சு முடிஞ்சிருக்கிறேன். கம்ப்ளீட்டா மூலம் மூலியாக பக்கம் பக்கமாக புத்தம் புத்தமாக இன்று வரை வாசித்து கொண்டு இருக்கிறேன். நான் சாவும் வரைக்கும் ஆண்டவுடைய வேதத்தை வாசித்தே இருப்பேன். அந்த வார்த்தைகளை என் மனதில் இன்று வரைக்கும் எழுதப்பட்ட இரும்பெழுத்து அணிகளால் எழுதப்பட்டது போலதான் இருக்கிறது. அந்த வார்த்தைகளால் ஜெபம் பண்ண போனா எனக்குள்ள ஆவியானவர் அந்த வசனங்களை கொண்டு வாரதும், தேவனை ஆராதிக்க போனா மனதிலிருந்து வெள்ளம் போல தேவ வசனங்கள் என் உள்ளத்துல வாரதும், பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய வசனங்களை தேவ ஆவியினுக்கு ஞாபகப்படுத்துறதும் என் அனுபவத்தில் நான் உணருவேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆகவே நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றது என்னவென்றால், மறக்க முடியதை மறந்துருங்க, மறக்க கூடாதவர்களை மறக்காதபடி கர்த்தரிடத்தில் இதற்காக நீங்க ஸ்பெசிபிக்காக மன்றாடும் பொழுது இதை தேவன் உங்களுடைய வாழ்வில் நிறைவேற்ற ஒரு வல்லவராக இருக்கிறது. சத்தியத்துபடி
ich sage euch, betet inständig dem Herrn zu und bittet darum, dass wir wirklich Dinge vergessen müssen, die wir vergessen sollen, oder die Dinge behalten, die wir behalten sollen oder daran erinnert werden müssen. Denn es ist wichtig, dass wir ständig durch das Wort Gottes aufgebaut werden müssen. Aber Dinge, die jetzt jemand über uns redet oder sagt oder etwas Schlechtes über uns redet oder was auch immer, oder verletzt werden, solche Dinge sollten in unserem Herzen keinen Platz haben, sondern es sollte auch nicht auf Dauer wohnen. Wir müssen uns Mühe geben und Gott darum bitten, dass diese Dinge schnell vergessen werden sollen.
இந்தியாவிலிருந்து வருகிற ஒரு பிரபல சஞ்சிகைகளை கூட உண்மைக்கு புறம்பாக என்னை எழுதினவர்கள் கூட உண்டு. அந்த சஞ்சிகை இன்றைக்கு நான் வைத்திருக்கிறேன். ஆனால் ஒன்று நான் சத்தியப்படுத்த சொல்றேன், இன்றைக்கு நான் அவர்களை நேசிக்கிறேன், இன்றைக்கு மனவுடைய அன்பாக இருக்கிறேன். அவர்கள் செய்ததை வச்சு நான் அவர்களை பகைக்கல வறுக்கல. ஏனென்றால் தேவனுடைய கரத்தில் நியாயத்தில் இருக்கிறது. அவனுடைய கிரியைக்கு ஏற்றபடி அவர் பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
Auch es gibt eine Zeitschrift, wo über mich halt schlecht geredet worden ist. Das war die Unwahrheit, aber nichtsdestotrotz, ich vergebe diese Menschen und ich liebe diese Menschen immer noch. Denn Gott hat gesagt, wir sollen wie die kleinen Kinder werden und diese Menschen auch vergeben und nicht nachtragend sein.
In der Manasacharya, dann Anugbuna Solven, in der Manasacharya Solven, Evorai Mandikama Enakula Illa. Kadon Arivar. Enendal, Enakku Devanudaiya Prasannam Mukkiyam. யாரையாவது அப்படி மன்னிக்காம இருந்தா நான் ஜெபம் பண்ணப்படும் முதல்ல அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். ஆகவே ஒவ்வொரு தடவையும் நான் ஜெபம் பண்ணப்படும் போறதுக்கு போது ஜெபம் பண்ற ஆரம்பத்திலேயே என்ன நான் யோசித்து பார்ப்பேன். ஆவியனோட உதவியோடு ஏதாவது எனக்கு தென்பட்டா உடனே அவர்களை நான் அறிக்கப்படுவேன். சிறு பிள்ளை கூட சில நேரத்தில் எனக்கு பெரிய பிள்ளை போல தோணும். தனக்கு ஒரு ரகசியம் சொல்ற கேளுங்க, எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவோட நெருக்கமாக இருக்கிறீங்களோ, தேவனோடு நெருங்க 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 ஒரு சிறு பிள்ளையும் பெரிய பிள்ளை போல உங்களுக்கு தோணும். ஆனா தேவனை விட்டு தூரமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பெரிய தவறும் ஒரு சின்ன பிள்ளை போல தோணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? தேவனோடு நெருங்கி இருக்கிற மனுஷனுக்கு ஒரு சிறு தவறும் பெரிய பிள்ளை போல தோணும். ஆனா தேவனை விட்டு தூரமா இருக்கிற மனுஷனுக்கு பெரிய தப்பும் ஒரு சிறு ஜெபம் நடக்கும் நடக்கும் ஆனா மனம் திரும்புதல் இல்ல, தேவனத்தில் மன்னிப்பு பெற இல்ல.
Was ich häufig beim Gebeten erhalte, beziehungsweise bevor ich starte zu beten, dann denke ich immer darüber nach, wem ich nicht vergeben habe, dann ist das Erste, was ich tue, ist, diesen Menschen zu vergeben. Aber mein Gewissen weiß, ich vergebe jeden, ich habe jeden vergeben. Es gibt keinen Menschen, den ich nicht vergeben habe. Aber nichtsdestotrotz, jedes Mal, wenn ich bete oder anfange zu beten, gehe ich einmal in mich herein und überlege nochmal nach, gibt es jemanden, dem ich vielleicht nicht vergeben habe? Wenn, dann vergebe ich diese Person und bitte Gott um diese Kraft. Und nicht nur das eine Erkenntnis, die ich gewonnen habe, ist, je enger man mit Gott lebt, je engerer Verbindung du mit Gott bist, umso mehr wird ein kleiner Fehler sogar für dich ein großer Fehler sein. Und jemand, der nicht so eng mit Gott lebt und so etwas entfernt von Gott lebt, für ihn wird sogar ein kleiner Fehler, ein großer Fehler sogar als ein kleiner Fehler sein, weil der würde sich nicht darum kümmern. Aber jemand, der eng mit Gott lebt, für ihn ist alles wichtig. Und jeder kleine Fehler, den er begeht, ist für ihn, als wäre es ein Weltuntergang, als wäre es ein großer Fehler. Daran kannst du wirklich einen Menschen erkennen, der mit Gott in enger Verbindung lebt.
I appreciate you. You know why? பேசுறதுக்கு ஒரு மொழி தெரிஞ்சா காடு, So
ein kleines Kind ist nicht sehr nachtragend, sondern vergisst schnell. Habt ihr schon mal ein kleines Kind gesehen, das gesagt hat zu einem anderen, hey, du hast damals mir das und das angetan? Habt ihr schon mal das gesehen? Wir sehen, kleine Kinder, die tanken sich, die prügeln sich vielleicht, aber im nächsten Moment, die vergessen alles und dann sind sie wieder Freunde. Diese Eigenschaft fehlt diesen Menschen. Aber wenn dieses kleine Kind ein bisschen heranwächst, dann sieht man, dass dieses Kind das Ganze auch in seinem Herzen behält. Oder das kann man nicht mehr Kind nennen, sondern ein bisschen erwachsener wird. Und dann behält er das im Herzen und dann kommt das vielleicht sogar vor, dass man in der Kirche vielleicht da ist und mit den anderen Personen oder mit unseren Freunden vielleicht darüber redet oder ein bisschen Klatsch und Tratsch verbreitet.
Ein
kleines Kind, es hat, ich sag mal, ein Verhalten oder eine Charaktereigenschaft, das ist sehr weich oder ein sehr, sehr weichen Charakter.
Check பண்ணி பாக்க போறேன்னா ஆனதர முடிய செஞ்சு பார்க்காதீங்க. ஆனதர முடிய ஒரு சிறு பிள்ளைய கூப்பிட்டு என்ன சார் அப்படி செய்து உடனே சோடாடு உடனே ஆடு. ஏன்னா அதுக்கு தெரியாது என்ன நடக்குது புரியுது ஒண்ணும் தெரியாது. யாராவது ஒரு சத்தத்தை சோண்டாடு. ஏன்னா சிறு பிள்ளைகளுடைய மிகப்பெரிய ஆயுதமே அழுகுதாடு. அழுது அழுது அழுதுறது அவங்க சாதிக்க முடிய எல்லாம் சாத்தியமாகவா உள்ள அழுத அம்மாட உள்ள உருகும் அப்பாட நெஞ்ச நெகிழும். சோ எனக்கு அறிவான தேவட பிள்ளைகளே ஒரு சிறு பிள்ளை மென்மையான உள்ளம் கொண்டது.
Das Herz eines kleinen Kindes, das ist unschuldig, hat einen weichen Charakter. Also wenn ihr nur ein bisschen hart zu dem kleinen Kind ist, dann fängt es an zu heulen, weil es weiß nicht, was gerade los ist. Es ist einfach so unschuldig und so weich.
So, வளர வளர மனுஷன் வந்து என்ன அந்த மென்மையான தன்மையை இழந்து அவங்க ரொம்ப கடினமான மனுஷனாக ஒருவேளை சூழ்நிலைகளால் அவர்கள் வாழ்ந்த நிலைமைகளால் ஒருவேளை அவர்கள் கடந்து வந்த பாதைகளினால் என்னவோ மனுஷன் மிகவும் கடினமான ஒரு மனுஷனாக காணப்படுகிறார்.
Aber wenn dieses Kind heranwächst und ein bisschen größer wird, erwachsener wird, dann werden seine Charakter eigentlich schon ein bisschen hart und schuldig, also sagen wir nicht mehr unschuldig, sondern ein bisschen hart und unschuldig, ein bisschen widerspenstig. Diese Eigenschaften kann man dann beobachten.
So, Vedathile oru manushara kadinamana murattu swaamulla oru manushai kurichu Vedathile vaasikkiram. ஒன்று சாமுவேல் நீங்க நேரம் போகுது ஒன்று சாமுவேல் 25 அதிகாரத்துல நீங்க பாப்பீங்களா இருந்தால் நாபால் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்றது நீங்க படிச்சிருப்பீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன்.
Wenn ihr im 1. Samuel Kapitel 25 liest, da liest ihr über einen bestimmten Person, diese Person war von Charaktereigenschaft ein sehr widerspenstiger, einen zum harten Charakter her.
நாபால் என்கிற பேருக்கு அர்த்தமே முரட்டு சுபாவமுள்ள மனிதன் என்பதாகும்.
Dieser Name Nabal oder Name
Nabal,
Nabal bedeutet, dass dieser Mann ein widerspenstiger, ein harter, vom harten Charakter ist.
So, apripata murattu swabam, na sonna alla kamunichikollunga nalla ko. Apripata murattu swabam ullavargale evarum ilakuvila anuga mudiyadhu. அப்படிப்பட்ட முரட்டு சுபாவம் உள்ளவர்களோடு மற்றவர்களை எதையும் மனந்திறந்து பேச முடியாது. அப்படிப்பட்ட முரட்டு சுபாவம் உள்ளவர்களோடு மற்றவர்கள் தங்களுக்குள்ள இருக்கிற கருத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏன் தெரியுமோ, இந்த மனுஷனிட்ட போனா வெள்ளண்டு பாயும். இப்ப நான் சொல்லும் பொழுதே சிலவர் கூட மனதில் யோசிக்கிறீங்க இல்லையா, ஓ பாச நீங்க சொல்றது சொல்ல. ஏண்டா சில பேரோட நெருங்கி கதைக்க முடியாது. எப்பத சர் எதை கெடுத்தாலும்
Menschen, die von diesem Charakter sind, diesen harten Charakter haben, die kann man nicht mehr annähern. Man kann keine Meinungen mit denen, man kann nicht ordentlich mit denen reden, denn jede Kleinigkeit sind die aufbrausend. Ja. Man kann seine Meinung nicht miteinander teilen. Diesen Meinungsaustausch oder diese, eine Konversation kann man nicht anständig führen, weil diese Person halt von diesem harten Charakter, von diesem widerspenstigen, aufrührischen Charakter ist.
Nabalukku buddhisalithanamana oru manavi irundha avada per Abigail. Avalala kooda சொந்த வடவியால கூட தன் புருஷனை நெருங்க முடியாத ஒரு புரட்டு சுபாவம் உள்ள மனுஷனா காணப்பட்டிருக்கான்.
Dieser Nabal hatte sogar eine Frau, sie hieß Abigail, und selbst diese, seine eigene Frau, konnte ihrem Ehemann nicht etwas näher kommen. Sie konnte nicht mit ihrem Ehemann anständig reden.
So, கணக்கு நேரம் சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஒரு சிறு பிள்ளை போல வளர்ந்து நாமும் கொஞ்சம் சொத்தாக வெண்மையாக நடந்து கொண்டதாலே என்ன பாதிப்பு இருக்குது? மென்மையாக கதைக்கிறது, அன்பாக பேசுறது, அன்பாக பழகிறது, இவைகள்னால நமக்கு என்ன பாதிப்பு இருக்குது? அதை விட்டுட்டு என்னத்தை கதைச்சாலும் உடனே கோபப்படுறது, என்னத்தை கதைச்சாலும் முட்கோபப்படுகிறதும், சோ இதனால நெருங்க முடியல. ஒருவேளை மனைவியால கூட புருஷனோடு பேச முடியாத சூழ்நிலை. இத்தனை வருஷமா ஊழியக்காண்ட இருக்கிற எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்திருக்கு. கவனிங்க, பிள்ளைகள் தாய் தகப்பனோடு நெருங்கி பேச இடம் கொடுங்க. பிள்ளைகள் பெற்றோரோடு மனம் திறந்து கதைக்கிற அளவுக்கு பிள்ளைகளோடு பேசு. இதற்காக நம்ம கண்டிப்பில்லாத பெற்றோராக இருந்தோம்னு மட்டும் நான் சொல்லப்படல, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா பிள்ளைகள் எதையும் நம்மோடு பேசுற அளவுக்கு நாம இருக்கணும், அல்லது மற்றவர்கள் எதையும் நம்மோடு பேசுற அளவுக்கு நாம இருக்கணும்.
Deswegen sage ich euch, was haben wir schon zu verlieren, wenn wir ein Mensch oder wie dieses kleine Kind diesen Charaktereigenschaft haben, einen weichen Charakter, ein unschuldiges Charakter zu haben. Dadurch haben wir nichts verloren. Dadurch lassen wir Platz, Menschen an uns heranzukommen, mit ihnen anständig zu unterhalten, liebevoll umzugehen, respektvoll umzugehen. Und auch bei den Eltern ist es so, wir Eltern müssen auch diesen weichen Charakter zeigen, damit die Kinder auch ein bisschen offener zu den Eltern werden, mit denen unterhalten, mit denen reden können. Aber es das heißt nicht, dass die Eltern nicht streng sein sollen. Sie sollen auch streng sein, aber auch diesen weichen, diesen unschuldigen, also diesen Charakter, offenen Charakter aufweisen, damit die Kinder auch mit denen reden können.
மற்றவர்களால் நெருக்க முடியாத ஒரு மனுஷனாக நான் இருந்தா, மற்றவர்களால் மனம் திறந்து பேச முடியாத ஒரு மனுஷனாக நான் இருப்பேனாக இருந்தா, நான் ஒரு சிறு பிள்ளைக்கு ஒப்பாடுவன் அல்ல என்று சத்தியத்துப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Wenn ich ein Mensch bin, zu dem kein anderer näher rankommen kann, wenn ich ein Mensch bin, mit dem keiner reden will, mit dem niemand sich traut zu reden, dann kann ich nicht in das Himmelreich kommen, denn ich muss mich erstmal ändern und wie dieses kleine Kind werden, mit diesem weichen, offenen, unschuldigen Charakter.
கண்டிக்க வேண்டியது கண்டிங்க, listen to me please. கண்டிக்க வேண்டியவர்களை கண்மூடித்தனமாக நாமும் இருக்க முடியாது. கண்டிக்க வேண்டியதுகளை கண்டிங்க, அதனால் அன்பா இருக்கு. See the truth. Try to understand me. எங்க அன்பு இருக்குதோ அங்க நிச்சயமாக கண்டிப்பு இருக்கும். நல்ல விளைவுகள். எங்க மெய்யான அன்பு இருக்குதோ அங்க கண்டிப்பு இருக்கும். நல்லா கவனிங்க. அன்பில்லாத கண்டிப்பும் கண்டிப்பில்லாத அன்பும் ஓரம். நல்லா விளையாடுங்க பிளீஸ். பெற்றோரோ கடவு மறைவையோ அல்லது என்ன போல உடைய அன்பில்லாத கண்டிப்பு ஓரம், அதே போல கண்டிப்பில்லாத அன்பும் ஓரம். எங்க அன்பு இருக்குதோ அங்க கண்டிப்பு இருக்கும். இதை நம்முடைய தேவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். And the other side, Devan பட்சிக்கிற அக்கடியாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது.
Wir dürfen nicht vergessen, wir sollen zwar diesen weichen, offenen Charakter haben, aber wir müssen auch vor Ungerechtigkeit, dürfen wir nicht die Augen verschließen. Wir müssen da, wo zu züchtigen ist, müssen wir züchtigen. Und da, wo wir liebevoll sein müssen, da müssen wir liebevoll sein. Denn Zucht und Liebe gehört zueinander. Denn wer liebt, der züchtigt auch seinen Sohn. Oder ohne Zucht kann es keine Liebe geben, ohne Liebe keine Zucht geben. Das heißt, wenn jemand einen liebt, dann gehört auch Zucht dazu. Das heißt, da, wo wir züchtigen müssen, müssen wir züchtigen. Da, wo wir liebevoll sein müssen, da müssen wir liebevoll sein.
இன்னைக்கு சிலர் என்னத்தை செஞ்சாலும் நல்லா இருக்கிறாங்களே என்று நீங்க யோசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, சத்தியத்தின்படி பிள்ளைகளுக்கு தான் சிச்சை. நான் அப்படி கேட்கிறேன், மனுஷிக்க பிராரமாக என் பிள்ளைகளை நான் சிச்சிக்க முடியும், அடுத்த பிள்ளைகளை நான் சிச்சிக்க முடியுமோ? எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. அதே போல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கடிந்து கொண்டு சிரிச்சிக்க, நாம் தவறு விடும் பொழுது, நாம் பிழை செய்யும் பொழுது தேவன் நம்மை கடிந்து சிரிச்சித்து நம்மை சரிப்படுத்துகிறார். அப்படின்னா நீங்க வேசி பிள்ளைல இருக்கணுமே அப்படின்னு வேத சொல்லுது பாரு.
Denn die Bibel sagt, den wen Gott liebt, den züchtigt er beizeiten. Das heißt, Gott, der Vater, hat die Macht, seine Kinder zu züchtigen. Denn weil er gerade uns liebt, züchtigt er. Denn als Vater im Menschlichen kann ich meine eigenen Kinder züchtigen, aber die Kinder von einem anderen, dazu habe ich keine Macht dazu. Also deswegen züchtigt der Vater auch seine Kinder, wenn die Fehler machen, wenn die etwas falsch machen, nicht nach den Worten Gottes handeln, dann züchtigt Gott. Aber er liebt auch zugleich.
மென்மையான உள்ளம் கொண்டது.
So ein kleines Kind ist sehr weich an Charakter, offenen und unschuldigen Charakter.
அது நிமித்தம் அது மென்மையான உள்ளம் கொண்டதாக இருக்கப்படியவிடால் நல்லா விளையாடுங்க. அடுத்தவர்களை எடுத்தறிஞ்சு கதைக்காது, அவர்களை அடுத்தவர்களை ஏளனம் செய்யாது, வெறுமாம்பாய் பேசாது. ஏனென்றால் அந்த பிள்ளைக்குள்ளே எனக்கு இருக்குது மென்மையான உள்ளம் கொண்டிருக்கிறபடியால அதை எதிர்த்து நிற்காது, எதிர் பேசாது, ஏளனம் பண்ணாது. ஏனென்றால் அது சிறு பிள்ளையாக இருக்கிறபடி. எங்கேயாவது ஒரு சிறு பிள்ளை மற்றவர்களை ஏளம் பண்ணதை பார்த்துருக்கீங்க? அதுக்கு தரு, அதை வளர வளரத்தான் அதை கற்றுக்கணும். இப்ப நம்ம ஆண்டவர் என்று கலைக்கிறாரு, நாம் சிறு பிள்ளைகளை போல இருக்கணும்.
So weil ein kleines Kind diesen weichen, diesen unschuldigen Charakter hat, hat er auch als fünften Punkt eine Eigenschaft: es widerspricht niemandem, es ist nicht widerspenstig, es ist nicht aufrührerisch, es ist nicht rebellisch, und dieses Kind ist auch unterdrückt, versucht auch niemanden zu unterdrücken.
கடைசியாக ஐந்தாவதாக நான் முடிகிறேன். ஐந்தாவதாக சிறு பிள்ளைகளிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் கிடையாது. There is no any difference among the children. Listen to me. There is no any difference. சிறு பிள்ளைகளுக்குள்ளே எந்த விதமான வித்தியாசமோ ஏற்றத்தாழ்வோ பாகுபாடோ கிடையவே கிடையாது. ஆனா பெரியவர்களுக்குள்ளேதான், வளர்ந்தவர்களுக்குள்ளேதான் எத்தனை வித்தியாசங்களை, என்னென்ன அடிப்படையில வித்தியாசம், என்னென்ன அடிப்படையில பாகுபாடு, எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் நாம் அறிவோம். நம்முடைய மனசாட்சியால் உலகத்தில் அப்படி இருக்குது, ஆனா உள்ள வந்துடக்கூடாது. கர்த்தரோட சபைக்குள்ள, ஆண்டவோட சபைக்குள்ள, தேவோட பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம் இருக்கக்கூடாது. இந்த ஐசவுக்கு ஆளாயிக்குவார். தேவோட கண்களுக்கு முன்பாக நாம் எல்லாரும் சமம். பொறுப்புகள் வித்தியாசம், ஊழியங்கள் வித்தியாசம், அழைப்புகள் வித்தியாசம். ஆனால் தேவோட கண்களிலே நாம் எல்லாரும் பிள்ளைகள் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை பயப்படாதீர்கள்.
So die fünfte Eigenschaft bei einem Kind, die wir sehen können oder beobachten können, ist: ein Kind macht keinen Unterschied zwischen anderen Kindern oder zwischen anderen Personen. Denn jeder ist gleich und es zieht auch niemanden vor oder benachteiligt auch niemanden, sondern jeder ist für dieses Kind immer gleich, wie seine Brüder und Schwestern. Es mag sein, dass wir in der Gemeinde sind, unterschiedliche Dienste machen, aber wir sind alle Kinder Gottes und da macht Gott auch keinen Unterschied bei uns, sondern auch keinen anderen Vergleich, sondern wir sind alle in seinen Augen gleich.
உலகம் பலமுள்ளோர் பலமுள்ளவர்களை தான் ஏற்றுக்கொள்ளுது, பலவீனமானவர்களை தள்ளிவிடுது. உலகம் படித்தவர்களை ஏற்றுக்கொள்ளுது, படிக்காதவர்களை தள்ளிவிடுது. உலகம் தைரியசாலிகள் திறவசாலிகளை ஏற்றுக்கொள்ளுது, மற்றவர்களை புறக்கணிக்கிறது. ஆனா நம்முடைய ஆண்டவரோ அப்படிப்பட்டவர் அல்ல. நம்மை பிள்ளைகள் என்கின்ற அடிப்படையிலே பார்க்கிற பரலோக பிதாவைக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா.
Die Welt ist so geprägt, die akzeptiert meistens die Gebildeten, aber die Ungebildeten verstößt sie. Die akzeptiert vielleicht die Kräftigen, die Starken, aber die Schwachen werden verstoßen. Die anderen, die Talentierten werden bevorzugt, aber die Talentlosen, die werden benachteiligt. Aber bei Gott ist das nicht der Fall. Für Gott sind wir alle gleich und seine Kinder, und er liebt uns alle und behandelt uns auch gleich.
இன்றைக்கு நிறத்தின் அடிப்படையில் வித்தியாசம், மொழியின் அடிப்படையில் வித்தியாசம், தேசங்களின் அடிப்படையில் வித்தியாசம். அது மாத்திரமா நம்ம நாட்டில் போனா, நீ கிழக்கிலிருந்து வந்தோம், நான் வடக்கிலிருந்து வந்தோம், அட அட ஊர் வித்தியாசங்கள், அப்பா சாதி வித்தியாசங்கள், எத்தனை வித்தியாசத்தின் அடிப்படையில் எத்தனை புரிவுகள், எத்தனை ஏற்றத்தாழ்வுகள். இந்தியாவில் பார்த்தா சாதி வரி தாண்டவமா, அந்த சாதி, இந்த சாதி, உயர்ந்த சாதி, கீழ் சாதி, உயர் சாதி, அந்த சாதியில் எத்தனை வித்தியாசங்கள். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்குமாக்க இருந்தா நீயும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது, சிறு பிள்ளைகளைப் போல மாறவும் முடியாது. ஆகவே ஏற்ற தாழ்வற்ற சபை, வித்தியாசம் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள், ஒருவொருவர் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள், அது பரலோகம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். அங்கே தேவன் வாசமாக இருப்பார்.
So Trennungen wie zum Beispiel Reiche und Arme oder Trennung der Nationen oder Trennung der Sprachen, sowas kann man bei kleinen Kindern nicht erkennen. Für die ist das egal, wir sind alle gleich. Aber nur die Welt macht diese Trennung zwischen Arme, Reiche, für Nationen, welche Hautfarbe du hast. Aber nicht nur das, in unserer Heimat gibt es auch Trennungen, zum Beispiel aus welchem Dorf du kommst, welche Kaste gehörst du an, kommst du aus dem Norden oder Süden. Es gibt so viele zahlreiche Trennungen, die hat ein Kind nicht. Ein Kind würde dieses Verhalten gar nicht erst zeigen. Diese Charakter Eigenschaft eines Kindes ist, es behandelt jeden gleich.
இருக்கிறவர்களை ஏற்றுக்கொண்டு இல்லாதவர்களை தள்ளக்கூடாது. எல்லோரும் நம் தேவனுடைய பிள்ளைகின்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. மனுஷ பார்க்கிறபடி நாம் பாராட்ட, மனுஷ முகத்தை பார்க்கிற நாடு இருதயத்தை பார்க்கின்ற ஆண்டவர் நமக்கு சொல்லி. ஆகவே சபையில எந்த விதமான வித்தியாசமும் இருக்கக்கூடாது. இதை நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன், கடவுளுக்கு முன்னால சொல்லுவேன், கர்த்தருடைய சபைகளை எந்த வித்தியாசமும் வரக்கூடாது. பலவீனனையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு, பலவான்களையும் ஏற்றுக்கொள்றாரு, படித்தவர்களையும் ஏற்றுக்கொள்கிறாரு, படிக்காதவர்களையும் ஏற்றுக்கொள்றாரு, பணக்காரர்களையும் ஏற்றுக்கொள்றாரு, ஏழைகளையும் ஏற்றுக்கொள்றாரு. ஆண்டவருடைய கண்களில் வித்தியாசம் இல்லை. ஆகவே நாமும் ஒருவரை ஒருவர் மிதிச்சு நடக்காமல் மதிச்சு நடப்போம், ஒருவரோட அலட்சியம் பண்ணாமல் ஒருவொருவரை ஆசீர்வதிச்சு நடப்போமாக இருந்தால் பரலோக சந்தோஷத்தை இந்த பூமியிலே தேவ கிருபை நாம் அனுபவிக்க முடியுமே. நமக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்கள் தான் பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக இருக்குது. அவ எனக்கு அறிவான தேவட பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளுக்குள்ளே வித்தியாசம் இருக்காது. அப்படிப்பட்ட சிறு பிள்ளை கூடிய குணாதிசை நம்முடைய வாழ்க்கையில வரட்டும்.
So ein kleines Kind hat diese Trennung nicht. Es macht keinen Unterschied zwischen den Brüdern und Schwestern, denn Gott macht keinen Unterschied zwischen seinen Kindern. Lasst uns deshalb nicht andere zertrampeln und über die schlecht reden, auch wenn wir gebildet sind und die vielleicht nicht ungebildet sind, Reiche und Arme, der Schwache und der Starke. Lasst uns all diese Trennungen beiseite legen und lasst uns Kinder des einen Vaters sein und einander liebevoll und respektvoll umgehen und wie dieses kleine Kind und diese Charaktereigenschaft in unserem Leben tragen.
மறந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டார். எல்லோரும் எழுதிப்போம். நீங்க கேட்டது தேவனுடைய வார்த்தை. என் மனசுல ஆண்டவர் தந்த வார்த்தைகளை சபைக்கு சொல்லியிருக்கிறேன். என் மனதில் ஆண்டவர் தந்த எண்ணங்களுக்கு வண்ண வடிவம் கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுப்பார்கள். தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு யோவான் 8 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்க. எங்கு ஆண்டவரோடு பேசினாரோ அதுக்கு விட்டுக்கொடு. உன் இருதயத்தை கடினப்படுத்தாத, இருதயத்தை கடினப்படுத்தாமல் தேவனுடைய வசனத்துக்கு இடம் கொடு, தேவனுடைய வார்த்தைக்கு விட்டுக்கொடு, ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் என்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த மனுஷனை மாற்ற தேவனாலே கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கங்களை மூடி நாம் மூடுவோமா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? எல்லோரும் கரங்களை கங்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுமா? எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லோரும்